வணக்கம். இன்று திரு ஜெகநாதன் அவர்கள் வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பின் கீழ் 7ஆம் பாக சொற்பொழிவாக பாயிண்ட் 28 பாயிண்ட் 33 வரை எடுத்து பேச இருக்கிறார். கவலை, அவநம்பிக்கை போன்றவை பிரச்சனைகள் வளர உதவும், மாறாக சுறுசுறுப்பு, உற்சாகம் போன்றவை நம் சாதனையை மேம்படுத்தும் என்பது போன்ற விஷயங்களையும், அடுத்தபடியாக முறையான சாதனைக்கு எது காரணம், எது காரியம், எது முன்னது, எது பின்னது என்ற முறையான அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும் என்று அந்த பாயிண்டை பற்றியும், அடுத்தபடியாக ஜடத்தை விட சூட்சுமம் சக்தி வாய்ந்தது, சூட்சுமத்திற்கு ஜடம் அடங்கும் என்பதை பற்றியும், இறுதியாக அறிவு, உழைப்பு, உற்சாகம் என்ற இவை மூன்றும் சேரும் போதுதான் முழுமையான சாதனை கிடைக்கிறது. இவை தனித்து செயல்படும் போது பெரிதாக சாதிக்க முடியாது என்றும் பேச இருக்கிறார். வழக்கம் போல் இந்த சொற்பொழிவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவானுடைய பொற்பாதங்களையும் பராசக்தி ஸ்ரீ அன்னையினுடைய பொற்பாத கமலங்களையும் குருநாதர் அப்பா ஸ்ரீ ஸ்ரீ கர்மேந்திர அவருடைய திருவடிகளையும் நமஸ்காரம் செய்து வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் என்ற தலைப்பில் ஏற்கனவே 27 செய்திகளை பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்று 28வது செய்தியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். இன்று பார்க்க இருக்கின்ற முதலாவது செய்தி, கவலைப்படுவதும் உள்ள பிரச்சனைகளை ஆழ்ந்து யோசிப்பதும் அவற்றை வலுப்படுத்தும், நாம் அதன் பிடியில் வர பயன்படும் என்று அறிவது அவசியம். ஆன்மாவின் கவலைப்படாத போக்கம் கையில் உள்ள பிரச்சனைகளை மறப்படும், மின்னலாக அவை மறைய உதவும். நம்முடைய பரம்பரை பாரம்பரியம் என்றால், இரவில் குழந்தைகளுக்கு பிசாசு கதை சொல்லாதே, வீட்டில் பாரதம் படிக்காதே, தரித்திரமானவர் திவாலானவரை பற்றி ஆழ்ந்து யோசனை செய்யாதே என்பது நம்முடைய பரம்பரை. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், நம் அக்கறை மூலம் அவர்கள் தரித்திரம் நம்மை வந்து அடையும் என்பது அனுபவம். சட்டம் என்பது தரித்திரத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் ஒன்றுதான். தரித்திரத்திற்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் அதிர்ஷ்டத்திற்கும் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். அதிர்ஷ்டமானவரை பற்றி ஆழ்ந்த அக்கறை கொண்டால் அவர் அதிர்ஷ்டம் நமக்கும் வரும் என்பது சட்டம். முதல்ல என்ன சொல்றார், பிசாசு கதை சொல்லாத, பாரதம் பற்றியாத, தரித்திரமானவர் திவாலானவர் பற்றி ஆழ்ந்து யோசிக்காதே. அப்படி உன்னுடைய யோசனை அவர்களுக்கு வந்தால் அந்த தரித்திரம் உனக்கும் வந்து சேரும். அப்படி இல்லாமல் அதிர்ஷ்டமானவரை பற்றி ஆழ்ந்து அக்கறை கொண்டால் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வரும் என்பது சட்டம் என்று தொடங்குகின்றார். அன்னையுடன் லேசான தொடர்பு இருந்து மறந்து போனவர்கள் குபேர சம்பத்தை சம்பாதித்தது எவரும் புரிந்து கொள்ளாதது. அன்னையோட தொடர்பு வைத்திருந்தார்கள், பிறகு அன்னையிடமிருந்து வெளியில போய் மறந்து போனவர்கள் அந்த கொஞ்ச நாள் அன்னையினுடைய தொடர்பு இருந்த காரணத்தினால் அவர்கள் குபேர சம்பத்து சம்பாதித்தது எவரும் புரிந்து கொள்ளாதது என்று சொல்கின்றார். இது உலகம் அறிந்த செய்தி என்றாலும் எவர் கண்ணிலும் படாத செய்தி. அன்னை பக்தர் ஒருவர் தொழில் நடத்தினார். அது எந்த நிலையும் இல்லாத கம்பெனி. அன்னை என்பவர் நடத்திருந்த அந்த கம்பெனி ஒரு நிலையில்லாத கம்பெனி. யார் அந்த கம்பெனிக்கு வந்தாலும் அங்கு உள்ள நிலையில்லாத நிலையை கண்டு, இது பெரிய இடம், எதுவும் நிலையில் இல்லை, இங்கு என்ன நடக்கிறது என்று முதலாளிக்கே தெரியாத பொழுது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு பெரிதானாலும் நிலையற்றல் தேவையில்லை, சிறியதானாலும் நிலையானது வேண்டும் என்று எவரும் அங்கு தங்குவதில்லை. ஆனால் அந்த கம்பெனியில் நிலை இல்லாத கம்பெனியாக இருந்தாலும் யார் வந்தாலும் இது ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது, என்ன நடக்குதுன்னு முதலாளிக்கே தெரியல. கம்பெனி பெருசாக இருந்தாலும் இங்கே நிலை இல்லை என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதனால சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அங்கே போயிடுவோம் என்று அங்கே யாரும் தங்குறதில்ல நிரந்தரமாக. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கம்பெனியிலிருந்து போன அனைவரும் இன்று ரொம்ப நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறும்படியான விஷயங்கள் நடந்தன. அப்ப இதை பார்த்தோமானால் இந்த கம்பெனியோட கொஞ்ச காலம் தொடர்பு இருந்தாலும் லேசான தொடர்பானாலும் அந்த கம்பெனியினுடைய மறைமுகமான தொடர்பானாலும் அன்னையுடன் கொண்ட தொடர்பு அதிர்ஷ்டமான தொடர்பு என்று இந்த செய்தி அறிவிக்கின்றது. முதல்ல பார்த்தோம் யாரிடமும் நாம அக்கறை கொண்டிருக்கின்றோமோ அது நம்மை சேரும் என்று சட்டம் கூறுகிறது என்று பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து அப்பா சொல்றார், தொடர்பு, நினைவு, உறவு, கவலை, அக்கறை எதனுடன் இருந்தாலும் அது நம்மில் வளரும் என்பது சட்டம். எதோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதோ, எதோடு நம்முடைய நினைவு இருக்கின்றதோ, எதில் நாம் உறவை வைத்திருக்கின்றோமோ, எதை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ, எதன் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதோ அது நம்மில் வளரும் என்பது சட்டம்னு சொல்றார். அப்பா எழுதுற மாதிரி அன்னையை வந்து இடையறாத நினைவோடு இருக்கணும், 24 மணி நேரமும் அன்னையினுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். அப்ப அன்பர்களுக்கு அன்னையுடைய தொடர்பு, அன்னையினுடைய இடையறாத நினைவு, அன்னை பற்றிய சிந்தனை, உறவு, அன்னை பற்றிய அக்கறை இருந்தால் அன்னை நம்மில் வளரும் என்பது சட்டமாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம், மனம் சிறியது, ஆன்மா பெரியது என்று அறிகின்றோம். நாம் மனம் சிறியது என்றும் ஆன்மா பெரியது என்றும் அறிவோம். பகவானுக்கு ஆன்மா மனித ஜீவனில் இருப்பதால் ஆத்மாவுக்கே மனிதனுடைய சிறுமைகள், குறைகள் இருக்கின்றன என்பது பகவானுடைய அபிப்பிராயம். மனிதனுடைய சிறுமைகளும் குறைகளும் ஆத்மாவுக்கே இருப்பதாக பகவானுடைய அபிப்பிராயம் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஆன்மா மனித ஜீவனில் இருக்கின்றது, மனிதனுக்கு உள்ள இருக்கிறதுனால அந்த ஆன்மாவுக்கு மனிதனுடைய சிறுமைகளும் குறைகளும் இருக்கின்றன என்பது பகவானுடைய அபிப்பிராயம். தன்னுடைய குறைகளை தற்செயலாக சிறிது நேரம் ஆன்மா மறந்த சமயத்தில் எல்லா குறைகளும் மின்னலாய் மறைந்ததை கண்டு பிரமித்த ஆன்மாவை கண்டு ஆண்டவன் சிரித்தார் என்பது பகவான் ஆன்மீக சிந்தனைகளுள் காணப்படுவது. தன்னுடைய குறைகளை தற்செயலாக சிறிது நேரம் ஆன்மா மறந்து போச்சு, அப்படி தன்னுடைய குறைகளை சிறிது நேரம் தற்செயலாக மின்னலாக மறைந்ததை கண்டு பிரமித்த ஆன்மாவை கண்டு ஆண்டவன் சிரித்தார் என்பது பகவானுடைய கருத்து. மறந்தால் மறந்தது மறைந்து போகும் என்பது ஆன்மீக சட்டம். வாழ்க்கை சட்டத்தை முதல்ல பார்த்தோம். வாழ்க்கை சட்டம் என்ன சொல்கிறது, தொடர்பு, நினைவு, உறவு, கவலை, அக்கறை எதனுடன் இருந்தாலும் அதில் நம்மில் வளரும் என்பது சட்டம்னு பார்த்தோம். இப்ப ஆன்மீக சட்டம் என்ன சொல்கிறது என்றால், மறந்தால் மறந்தது மறைந்து போகும் என்பது ஆன்மீக சட்டம். பிஎன்பியில ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வருகிறது. பிங்லி நெதர்ஃபீல்ட்ல இருந்து லண்டனுக்கு போயிருக்கார். லண்டனுக்கு போன பிறகு கடிதம் வருகிறது மிஸ்ஸஸ் பென்னட் வீட்டுக்கு. கடிதம் என்ன செய்தியை சொல்கிறது என்றால், குளிர்காலம் வரை அவர்கள் லண்டனிலேயே தங்குவதாக அந்த கடிதத்தில் செய்தி வந்திருக்கிறது. திடீரென்று புறப்பட்டு போய் லண்டனுக்கு சென்றவர் குளிர்காலம் வரை அங்கதான் இருப்பாங்க என்று செய்தி சொல்கிறது. அந்த செய்தியை கேட்டதிலிருந்து மிஸ்ஸஸ் பென்னட்டுக்கு ஒரே புலம்பல், ஒரே சத்தம் பேச்சு, இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேன் வந்து லிசியிடம் கூறுவதால், நம்முடைய அன்பு தாயார் தொடர்ந்து பிங்லியை பற்றி பேசிக் கொண்டிருப்பது எந்த அளவிற்கு எனக்கு வேதனையை தருகிறது என்பதை அவர் உணரவில்லை. தொடர்ந்து விங்கிலியை பற்றியே பேசிட்டு இருக்கார் அம்மா தாயார். அவர் அப்படி விங்கிலியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது எனக்கு எந்த அளவுக்கு வேதனை தருகிறது என்பதை அவர் அறியவில்லை, உணரவில்லை. ஆனால் ஜேன் சொல்றார், லிசிட்ட, நான் வருத்தம் அடைய மாட்டேன், இது நிலைக்காது. அடுத்ததும் சொல்றார், விங்கிலியை மறந்துவிட்டு நாம் அனைவரும் முன்பு எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் என்கிறாள். அப்ப மறந்துடுவோங்கிறான். இங்கே அப்பா எழுதின ஆன்மீக சட்டம், மறந்தால் மறந்தது மறைந்தே போகும். அப்ப மறந்தது உண்மையா இருந்தால் மறைஞ்சே போடணும் அப்பா எழுதுறார். அதுதான் ஆன்மீக சட்டங்கிறார். அதே மாதிரி இங்க விங்கிலியை நாம மறந்துவிட்டு நாம் அனைவரும் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தொடர்ந்து இருப்போம் அப்படின்னு ஜேன் லிசியிடம் சொல்கின்றார். அன்றிலிருந்து அவர்கள் இருவரும் விங்லியின் பெயரை பிரஸ்தாபிக்கவே இல்லை என்று அப்பா குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம மறந்தோம் என்றால், மறந்தது உண்மையானால் அது நிச்சயம் மறைந்தே போகும் என்ற செய்தியை, அந்த ஆன்மீக சட்டத்தை இங்க அப்பா சொல்றார். தொடர்ந்து தன்னுடைய குறைகளை சிறிது நேரம் மறந்த ஆன்மா பிரமித்த ஆன்மாவை கண்டு ஆண்டவன் சித்தார் என்ற செய்தி தொடர்கின்றார். ஆன்மாவுக்கே இது தெரியாது என்றால் மனம் என்ன செய்யும்? நமக்கு தெரியும், உடல், உணர்வு, மனம், ஆன்மா அப்படிங்கிற நான்கு ஜீவன் காரணங்கள். ஒரு செப்பா உடல், மனம், உடல், உணர்வு, மனம், ஆன்மா. ஆன்மாவுக்கே இது தெரியலன்னு சொன்னா மனிதனுடைய மனம் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி, அண்ணன் தம்பி குடும்பங்கள்ல ஒரு வீட்டில் பையனுடைய படிப்பு, வேலை, பெண்கள், திருமணம், ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி குடும்பத்தினர் அனைவரும் முனைந்து பல நாள் சிரமப்பட்டு பல்வேறு உபாயங்களை கையாண்டு அவர்கள் ஆயாசப்படுவதை காணலாம். ஆனால் அதே வீட்டில் தம்பியினுடைய குடும்பத்தில் இதே விஷயங்கள் எந்த நிலையிலும் பிரச்சனையாக ஆகாமல் எல்லா கட்டங்களிலும் தானே விஷயங்கள் கூடி வந்து பெரியவர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்பதை போல நடப்பதை நாம் என்னவென்று அழைக்கின்றோம்? ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் தம்பிக்கு பிரச்சனையாக இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்படி நாம் நடப்பதை, ஒருவருக்கு முழுவதுமாக நிறைவேறுவதை அதிர்ஷ்டம், அவர் ராசி என்று கூறுகின்றோம். அதே விஷயம் இவருக்கு நிறைவேறுகிறது, அண்ணனுக்கு நிறைவேறல. அப்ப தம்பி அதிர்ஷ்டக்காரர், ராசிக்காரர் என்று சொல்கின்றோம். இதுல பொதிந்துள்ள உண்மைகள் என்ன? அப்பா சொல்றார் இரண்டு விஷயங்களை சொல்றார். ஒருவர் பிரச்சனையை நினைத்து கவலைப்படுபவர், அடுத்தவர் கடமையை செய்து கவலையை கருதாதவர். இப்ப சட்டம் என்னன்னு பார்த்தோம், எதன் மீது நமக்கு அக்கறை கவலை இருக்கிறதோ அது நம்முள் வளரும்னு பார்த்தோம். அப்ப அண்ணன் என்ன பண்றாரு, அந்த விஷயத்தை நினைச்சு கவலை போட்டே இருக்காரு. அப்ப கவலைப்படுகின்ற காரணத்தினால் அந்த விஷயம் மேல மேல வளர்ந்து கொண்டே இருக்குது. பையன் படிப்புக்கு கல்லூரி அட்மிஷன் கிடைக்கல, வரன் அமையல, அதை கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அப்படி கவலைப்படுவது பிரச்சனை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தம்பி அந்த கடமையை செஞ்சுட்டு கவலையை கருதாதவர், அதனால அவருக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது என்ற செய்தியை இங்க அப்பா குறிப்பிடுகின்றார். அப்ப இரண்டு உண்மைகள், ஒருவர் பிரச்சனையை நினைத்து கவலைப்படுபவர், அடுத்தவர் கடமையை செய்து கவலையை கருதாதவர் என்ற செய்தி இங்க சொல்கின்றார். நிறைய பேருக்கு பொது சேவை செய்யணும், சேவை செய்யணும், பொது சேவை செய்யணும் ஆர்வம் இருக்கும். அப்படி பொது சேவை செய்ய வேண்டும், நாம் இருக்கின்ற ஊருக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும். பணம் என்பது அரிதான இடத்தில், பணம் சம்பாதிக்க கஷ்டமான இடத்துல ஏராளமான பணம் பெறுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான நாட்டின் நிலைமை அனுமதிப்பதால் அதை முழுவதும் செய்ய வேண்டும். ஊருக்கு நல்லது செய்யணும், பொது சேவை செய்யணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தணும், அதையும் உடனே செய்ய வேண்டும். ஒருவர் தவறாமல் பணம் பெற வேண்டும் என்று முனைந்து செயல்பட்டால், ஒருவர் முனைந்து செயல்படுறார், பொது சேவை செய்யணும் என்ற ஒரு அபிப்பிராயத்தில் ஊருக்கு நல்லது செய்யணும், நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பை நாம கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில், முனைப்பில் முனைந்து அவர் செயல்படுவாரே ஆனால், அப்போ அவர்கிட்ட அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட அங்கே ஊர் மக்கள்கிட்ட என்ன பதில் கிடைக்குது என்றால், எங்களுக்கு பண உதவி தேவையில்லை என அனைவரும் ஏகமனதாக கூறுகிறார்கள். காரியம் நல்லது, லட்சிய சேவைதான். நல்ல காரியம்னா நல்லது செய்யணும் நினைக்கிறாரு, லட்சியமாக செய்யறாரு. காரியம் நல்லது, லட்சிய சேவை என்றாலும் நம் முனைப்பு ஆர்வமாகி எதிர்ப்பாக மாறுவது வாழ்வின் கஷ்டம். நம் முனைப்பு இனிஷியேட்டிவ் சொல்றார், முனைப்பு அகந்தையின் செயல் அப்படின்னு அப்பா சொல்றார். அப்ப நம்முடைய முனைப்பு ஆர்வமாக எதிர்ப்பாக மாறுவது வாழ்வின் சட்டம். இவர் செய்யணும்னு நினைக்கும் போது அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. சரி, எதுவும் முடியாது, எதுவும் முடியாது என்பதால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்த நேரம், சரி இதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது, நம்ம கொஞ்சம் சைலண்டா இருந்துருவோம் என்று அவர் முடிவு எடுக்கின்றார். அப்ப எதுவும் முடியாது என்பதால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்த நேரம், மறுநாள் காலையில் எல்லாரும் சேர்ந்து வந்து எல்லோருக்கும் பூரண உதவி தேவை என்று கேட்கின்றார்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய சட்டம். செய்யணும்னு நினைக்கும் போது வேண்டான்னு சொல்றாங்க, பரவாயில்ல நம்ம செயலண்டா இருந்தோம்னு சொல்லும்போது அப்ப வந்து கேட்கறாங்க, வழி வந்து கேட்கறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம பாஷையில சொல்ல போனோம்னா, வழிய போனால் விலகி போகும், விலகி போனால் வழிய வரும். அந்த கொட்டேஷன் ஞாபகத்துக்கு வரும். எல்லோருக்கும் பூரண உதவி தேவை என்று கேட்பதும், எங்களுக்கு பண உதவி தேவை இல்லை என்பதும் எப்படி இருக்கிறது, அதை நாம் எப்படி அனுபவித்துக் கொள்ளலாம் என்றால், இந்த சட்டத்தை வீடு கட்டியவர்கள், திருமணம் செய்தவர்கள், எலெக்ஷனில் நின்றவர்கள், பெரிய காரியங்களை சாதித்தவர்கள், சாதிக்க முயன்று தோற்றவர்கள், அனுபவம் மூலம் பெற்ற அறிவு. வாழ்வின் சட்டமே ஆன்மாவின் சட்டமாகவும் முடிக்கிறார். இப்ப நம்ம முதலாவது செய்தி என்ன செய்தி பார்த்தோம் என்றால், கவலைப்படுவதும் உள்ள பிரச்சனைகளை ஆழ்ந்து யோசிப்பதும் அவற்றை வலுப்படுத்தும். அதுதான் எங்க அப்பா சொல்றார், எதன் மீது அக்கறை, கவலை, உறவு, தொடர்பு இருக்கிறதோ அது நம்மில் வளரும், அதன் பிடியில் வர பயன்படும் என்று அறிவது அவசியம். அதை நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவின் கவலைப்படாத போக்கும் கையில் உள்ள பிரச்சனைகளை மறப்பதும், ஆன்மாவின் கவலைப்படாத போக்கு, கவலைப்படக்கூடாது, கவலைப்படாத போக்கும் கையில் உள்ள பிரச்சனைகளை மறப்பதும் மின்னலாக அவை மறை உதவும் என்ற செய்தியில் இங்க அப்பா எழுதி என்ன முடிக்கிறார் என்றால், வாழ்வின் சட்டமே ஆன்மாவின் சட்டமாகும். அதனால் நம்ம அந்த சட்டத்தை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நடத்துவோமே ஆனால் முதலாவது செய்தியில உள்ள விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம் என்பதோடு முதலாவது செய்தியை முடிக்கின்றார். அடுத்த செய்தி, உயர்ந்த நம்பிக்கை அவசியம், அவநம்பிக்கை, சந்தேகம் கோழைத்தனத்திற்கு இடமில்லை, அவை மனித செயலை முறியடித்து நிலைமையை கட்டுக்கடங்காமல் செய்யும். இரண்டாவது செய்தியில் என்ன சொல்ற, நம்பிக்கையை பற்றி சொல்றார், அதற்கு எதிர்ப்பான விஷயங்கள்லாம் தேவையில்லை, எதிர்ப்பான விஷயங்கள்லாம் இருந்துன்னா செயலையை முறியடித்து விடும், நிலைமையை கட்டுக்கடங்காமல் ஆக்கிவிடும் என்ற செய்தியை சொல்கின்றார். மண்ணுலகம் என்பது மனிதன் சிருஷ்டித்தது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டது, விண்ணுலகம் ஆன்மாவுக்கு உரியது. உலக சரித்திரம் சுமார் 5000 ஆண்டு வரை உள்ளது உள்ளபடி எழுத முயன்றவர் பெருவெற்றி பெறுகிறார்கள். சரித்திரத்தை பற்றி எழுதணும், அது 5000 ஆண்டு சரித்திரமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டு சரித்திரமாக இருந்தாலும் சரி, அதை எழுத முயன்றவர் பெரிய வெற்றியெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லாதது எழுந்தால் புது ஆராய்ச்சியால் அது மறைகிறது. ஏதாவது புதுசாக ஒன்று இல்லாத ஒன்று ஏற்பட்டால் எழுந்தால் அது புதிய ஆராய்ச்சியால் பின்னாடி மறைந்து போகுது. ஏன்னா அது இல்லை, இல்லாதது எழுந்தால் புது ஆராய்ச்சியால் அது மறைந்து போகுது. கார்பன் டேட்டிங் என்ற முறையில் பொருள்களையும் அதன் வழி செயல்களையும் நுணுக்கமாக அறிய முடிகிறது. இந்த கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற மெத்தடில் பொருள்களுடைய முறை, அதனுடைய செயல்பாடுகள், இன்னும் சொல்ல போனோம்னா அதனுடைய வயது, எத்தனை வருஷத்து மரம், இந்த மரம் எத்தனை வருஷத்து, இது இந்த மெத்தட் படி தான் மரத்தினுடைய வயதெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் சயின்ஸில். அப்படி கார்பன் டேட்டிங் என்ற முறையில் பொருள்களையும் அதன் வழி செயல்களையும் நுணுக்கமாக அறிய முடிகிறது. கடந்ததை போற்றுகின்ற மனம், தங்கள் நாகரிகம் மற்றதை விட உயர்ந்தது என கூறும் மனப்பான்மையால் பெரிதுபடுத்தி கூறுபவை. நடந்து முடிஞ்ச விஷயம், தங்களுடைய நாகரிகம் மற்றதை விட உயர்ந்தது என்று கூறுகின்ற மனப்பான்மையால் பெரிதுபடுத்தி கூறுகின்றார்கள். மொழி ஆராய்ச்சி, புதைபொருள் ஆராய்ச்சியால் உள்ளது வலுப்படுகிறது. நிறைய பேப்பர்ஸ்லாம் பார்க்குறோம், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த பொருள்லாம் கிடைக்குது, இது இந்த வருஷத்துக்கான சோழ மன்னர்களுடைய விஷயம் அல்லது சேரமன்னர்களுடைய விஷயம் என்றெல்லாம் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அப்படி மொழி ஆராய்ச்சியும் புதைபொருள் ஆராய்ச்சியும் உள்ளதை வலுப்படுத்துகிறது. ராமாயணம், மகாபாரதம், சங்க இலக்கியம் ஆகியவை போற்றப்பட வேண்டும் என்று நினைப்பது உண்டு. இதெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பும் உண்டு. பேப்பர் கரன்சி, வெடிமருந்து, கல்வி முறை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சைனாவில் எழுந்ததை ஆராய்ச்சி கூறுகிறது. இந்த ஆராய்ச்சியாளர் என்ன கண்டுபிடிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைனாவில் பேப்பர் கரன்சி இருந்திருக்கு, பேப்பர் பணம். வெடிமருந்து சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்வி முறைகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சைனாவில் பின்பற்றி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஆராய்ச்சி மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. எண்ணிக்கை இந்தியாவில் எழுந்தது. எண் என்பது இந்தியாவுக்குரியது. எண் என்றால் கணிதம். அந்த கணிதம் என்றாலே இந்தியா தான் உலகத்தின் ஞாபகம். அது லேட்டஸ்டா நம்ம வந்து கணிதம் எதை ராமானுஜன் சொன்னா அது இந்தியா தான், அது தமிழ்நாடு தான், அது கும்பகோணம் தான். அப்ப எண்ணிக்கை இந்தியாவில் எழுந்தது. எலக்ட்ரிசிட்டி இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு, சரித்திரம், ஆராய்ச்சியாளரும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சைனாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. எண்ணிக்கை என்றால் அது இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. எலக்ட்ரிசிட்டியை இங்கிலாந்து தான் கண்டுபிடிச்சது என்பதெல்லாம் நமக்கு தெளிவாகிறது. ஏற்கனவே பார்த்தா இந்த மண் உலகை சிருஷ்டித்தவன் மனிதன் பார்த்தோம். அப்படி உலகை உற்பத்தி செய்தவன் மனிதன். பணத்தையும் சிருஷ்டித்தான். இந்த உலகத்தை படைத்த மனிதன் தான் எதுவும் படைத்தான், பணத்தையும் படைத்தான். உலகை உற்பத்தி செய்தவன் மனிதன், பணத்தை சிருஷ்டித்தவன் மனிதன். ஆனால் மனிதன் பணத்திற்கு அடிமையானான். யார் சிருஷ்டிச்சானோ, யார் படைத்தானோ, அவனே அதுக்கு அடிமையா போன ஒரு நிலை உலகத்துல பார்க்கின்றோம். மனிதன் பணத்திற்கு அடிமையானான். நாம் சிருஷ்டித்த உலகை நம்மை விட பெரியது என்று நினைக்கிறான் என்றால், யாரு சிருஷ்டிச்சானோ, யாரு செயல்படுத்தினானோ, யார் உற்பத்தி பண்ணினானோ, யார் படைத்தானோ, யார் உருவாக்கினானோ, அது நம்மை விட பெரியது என்று நினைக்கிறான் என்றால், புது முறைகள் வளரும் பொழுது ராஜா நிர்வாணமாக இருக்கிறார் என்று கூற முடியவில்லை என்பது இடைஞ்சலாக இருக்கிறது. அப்ப அந்த ராஜா நிர்வாணமாக இருக்கிறார் கதையை வந்து நிறைய நிறைய இடத்துல கொஞ்சம் எழுதியிருக்காரு. அந்த கதையை அன்பர்கள் பலருக்கு தெரியாதுன்னா அந்த கதையை நம்ம பார்ப்போம். அந்த ராஜாட்ட செயல்காரங்களாம் வர்றாங்க, டெய்லர்ஸ்லாம் வர்றாங்க, உங்களுக்கு நவீனமா புதுமையான ஆடைகளை தைத்து கொடுக்குறோம் என்று பல டெய்லர்ஸ் வந்து அந்த ராஜாட்ட சொல்றாங்க, வேண்டுகோள் கொடுக்குறாரோ. ராஜாவும் சரி தச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. போன டெய்லர்ஸ் எல்லாரும் திரும்பி வந்து எந்த ஆடையுமே தச்சு கொடுக்கல. ஆடையும் இல்லாம ராஜா வந்து நிர்வாணமாயிடுறாரு. ஆடை இல்லாத மனிதனா ஆயிடுற ராஜா. அமைச்சர் என்ன பண்றாரு, கொஞ்சம் புத்திசாலி, அவர் என்ன பண்றாரு, அரசவையில் போய் அனௌன்ஸ் பண்றாரு கேட்டீங்கன்னா, அறிவில்லாதவனுக்கு ராஜாவனுடைய ஆடை தெரியாது, அறிவுள்ளவனுக்கு மட்டும்தான் ராஜாவுடைய ஆடை தெரியும். அப்போ பாக்குறவங்க ராஜாவுக்கு ஆடை இல்லாம இருக்கிறாரு தெரியுது. ஆனா அப்ப ராஜாவுக்கு ஆடை இல்லைன்னு சொன்னா அவன் அறிவில்லாமே ஆயிடுவான். அப்ப அங்க இடைஞ்சலா போயிடுங்கிறது இந்த கதை, சுவாரஸ்யமான கதை. அப்படி புது முறைகள் வளரும் பொழுது, புதுசா ஏதாவது மெத்தட்ஸ் வரும் பொழுது, புதுசா இருக்கும் உலகத்துக்கு அறிமுகமாகும் பொழுது, அது இடைஞ்சலாக இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த கதையை சொல்லி ராஜா நிர்வாணமாக இருக்கிறா என்பதை கூற முடியவில்லை என்பது இடைஞ்சலாக இருக்கிறது போல அது நமக்கு இருக்கிறதுன்னு சொல்றாருங்க. குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த வயசு வரைக்கும் வளரணும்னா, 25 வயசு வரைக்கும்னா வளரும். ஆளும் வளரும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு பத்துப்பட்ட கல்யாணம் சொன்னார். அப்படி மனிதனுடைய வளர்ச்சி 25 வயதுக்கு மேல் வளர்வது இல்லை என்பதை மனம் ஏற்கிறது நமக்கு தெரியும். ஆனா கண் தெரியாத இடத்தில் கணக்கை தவறாக போட்டு அறிவை விட ஜடம் உயர்ந்தது என்று கூறுகின்ற தவறுகள் ஏராளமாக எழுகின்றன. கண் தெரியாத இடத்துல நமக்கு என்னென்ன விஷயமே தெரியாது, அங்கு வந்து கணக்கை தப்பா போடுறோம். கண் தெரியாத இடத்தில் கணக்கை தவறாக போட்டு என்ன முடிவுக்கு வர்றான், அறிவை விட ஜடம் உயர்ந்தது என்று கூறுகின்ற தவறுகள் ஏராளமாக எழுகின்றன. இதை நாம எப்படி புரிந்து கொள்வது இந்த செய்திய? மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, சுபிட்சம்னு அப்பா எழுதுறாரு, ப்ராஸ்பெரிட்டியை பற்றி எழுதிருக்கார். அந்த மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி, அந்த சுபிட்ச வளம் தான் மிகவும் முக்கியமானது என்று சயின்ஸ் கூறுகிறது. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி தான் முக்கியம், என்ற காரணத்தினால தொழிற்சாலைகள் அதிகமான தொழிற்சாலையில் வந்து நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது, தொழிற்சாலை எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே போகிறது. அப்போ தொழிற்சாலை வளர்ந்து கொண்டே போனால் தொழிற்சாலை உற்பத்தி பண்ணுற பொருளுடைய எண்ணிக்கையும் வளர்ந்து கொண்டே போகும். இப்போ தொழிற்சாலைகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது, பொருள் உற்பத்தி அதிகரிக்கிறது. அப்போ கவனம் முழுவதும் எதில் போகிறது? உற்பத்தி நிலையம் எப்படியெல்லாம் உற்பத்தியான நவீன முறையில் எவ்வளோ நிறையா லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், இப்போ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் முக்கியமான கோட்பாடு. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணலாம் என்பதில் மட்டும் கவனம் செல்கின்றது. இதனால என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், மாஸ் ப்ரொடக்ஷன், லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், பேரளவு உற்பத்தி என்பதனுடைய விளைவு என்னாகிறது என்றால், உலகமே வெப்பமாகி அதற்கு வழி தெரியாமல் முழிக்கின்றனர். இன்னைக்கு உலகம் வெப்பமாயிடுச்சு, வெப்பமாக வெப்பமாக இருக்கலாம். அது என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம பண்ணலாம் என்பதை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் முழிக்கின்றது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஏசி இருக்கணும், ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கணும், கார் இருக்கணும், அதுதான் மெட்டீரியல் ப்ராஸ்பர்ட்டி. அப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், எல்லாரும் இதை வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க. அப்படி ஏசி, காரு, ஃப்ரிட்ஜு இதனுடைய எண்ணிக்கை அதிகமான காரணத்தினால அங்கேயும் இந்த பூமியினுடைய டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகமாகிறது. நாம் சுற்றுப்புற சூழலை பற்றி எண்ணி பார்க்கவே இல்லை. சுற்றுப்புற சூழல் இதுக்கு வந்து பர்மிட் பண்ணுமா, அலோ பண்ணுமோ? வெப்பமாகாமல் தடுப்பதை தடுக்க முடியாது. அப்போ சுற்றுப்புற சூழல் இதை அலோ பண்ணுவது இல்லை. சுற்றுப்புற சூழல் இதை அலோ பண்ணுமா என்று விஞ்ஞானம் நினைத்து பார்க்கவில்லை, எண்ணி பார்க்கவில்லை, சிந்திக்கவில்லை. இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம்னு சொன்னால், பிரேக் டவுன் லெவலில் வந்துட்டோம். காற்று பிரேக் டவுன் ஆகி அப்படியே அப்படியே நின்று தான் என்ன ஆகுமோ அந்த லெவலில் நீக்கி உலகம் இருக்குன்னு அப்பா சொல்கிறார். சிங்கப்பூரில் அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், காரு பயன்படுத்தக்கூடாது. சிங்கப்பூரில் வீட்டுக்கு ரெண்டு மூணு கார் இருக்கும், யாரும் காரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இப்போ காரை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும், நீங்கள் டவுன் பஸ்ஸில் போகணும், சப்வே எல்லாம் பயன்படுத்துங்க, நிறைய டவுன் பஸ் இருக்கு, சப்வே எல்லாம் இருக்கு, அதை பயன்படுத்துங்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்திய காரணத்தினால அங்கே பொல்யூஷன் குறைகிறது, மாசுபடுறது குறைகிறது, எல்லா விதமான மாசுபடுறதும் குறைகிறது. ஒவ்வொரு வீட்லேயும் கார் இருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி தான். அப்பா வந்து சுபிட்சம் சுபிட்சம்னு சொல்றாரு. ஒரு அன்பர்னு சொன்னால் இவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இவ்வளோ சுபிட்சம் இருக்கணும், ப்ராஸ்பெக்ட் இந்த லெவலில் இருக்கணும் சொல்கிறாங்கன்னா ரைட்டு தான். ஆனால் இதை தாண்டி சுபிட்சம், வீட்டுக்கு வீடு கார் இருக்கணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும், ஏசி இருக்கணுங்கிறது மகிழ்ச்சி என்றாலும், இதையெல்லாம் தாண்டி உலக ஆரோக்கியம் மிக முக்கியமானது. இந்த குளோபல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வீட்டுக்கு வீடு கார் நிற்பது மகிழ்ச்சி தான் என்றாலும் உலக ஆரோக்கியம் மிக முக்கியமானதாகும் என்பதை மனிதன் அறிய தவறினான். அதுதான் இங்க எழுதுறாரு, கண் தெரியாத இடத்தில் கணக்கை தவறாக போட்டு அறிவை விட ஜடம் உயர்ந்தது என்று கூறுகின்ற தவறுகள் ஏராளமாக எழுதுகின்றன. இப்படிதான் மனிதனுடைய நிலை இருக்கிறது என்பதை அப்பா சொல்றார். அப்ப எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் மனிதன் அதன் விளைவு என்ன, அது இந்த உலகத்துக்கு ஒத்து வருமா, மக்களுக்கு சரியா, எதிர்காலம் வந்து மக்களை பாதிச்சிருமா, குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம், இந்த வெப்பமாதல் என்பதுனால என்ன சொன்னா அங்க பனிமலையெல்லாம் ஒருங்கி போகுதுங்கிறான். அப்ப இது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை எண்ணி பார்த்ததில்லை விஞ்ஞானம் என்பதை இங்க சொல்கின்றார் அப்பா. ட்ராய், இயேசு, பிருந்தாவன், குருக்ஷேத்திரம், வரலாற்று மயில் கற்கள் என்கின்றார் பகவான். இதெல்லாம் சரித்திரத்துல மயில் கற்கள். இப்போ அமெரிக்காவை பற்றி சொல்றார், உறுதி பெற்ற உள்ளம் அமெரிக்காவை கண்டது. அமெரிக்காவை கண்டவருடைய உள்ளம் வந்து உறுதியானதா அது சொல்றார். உறுதி பெற்ற உள்ளம் அமெரிக்காவை கண்டது, பிரான்சிலும் ரஷ்யாவிலும் புரட்சி செய்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்துல இப்படி பல புரட்சிகள் கருத்து நாம் பார்த்துருக்கிறது. ஆயுதம் தாங்காமல் போர்க்களம் போகாமல், ஆயுதமும் தாங்காமல் போர்க்களத்துக்கும் போகலை, ஆயுதம் தாங்காமல் போர்க்களம் போகாமல் உலகப் போரை வென்று இந்தியா சுதந்திரத்தை பெற்றதை நாம் ஆழ்ந்து கருதுவது இல்லை. எப்படி நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது, போர் தொடுத்துச்சா, போரில் கலந்து கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்திச்சா என்றால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுதம் தாங்காமல் போர்க்களம் போகாமல் உலக போரை வென்று இந்தியா சுதந்திரத்தை பெற்றதை நாம் ஆழ்ந்து கருதுவது இல்லை. சர்ச்சிலுக்கும் மகாத்மா காந்திக்கும் கோழைத்தனம் என்றால் என்ன என்பதே தெரியாது. மகாத்மா காந்தி ரொம்ப அஹிம்சாவாதி அப்படின்னு ரொம்ப பொறுமையானவர் சாதுவானவர். ஆனா அவருக்கு கோழைத்தனம்னா என்னன்னே தெரியாது மகாத்மாவுக்கு. சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் சரி, எதிரிகளை கேபினட்டில் சேர்க்க தேவைப்பட்ட நம்பிக்கை உலகில் இல்லை. கேபினட்னா மந்திரி சபை அமைச்சரவையில எதிரியை கொண்டு போய் யாராவது சேர்த்து ஒரு அமைச்சரை மாற்றுவாங்களா? நமக்கு எதிர்கட்சி உள்ளவங்களே நமக்கு எதிரியா உள்ளவங்களே கேபினட்ல மந்திரி பதவி கொடுத்து அமர்த்துவாங்களோ? அப்படி எதிரிகளை கேபினட்டில் சேர்க்க தேவைப்பட்ட நம்பிக்கை உலகில் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை தைரியம் அப்ரஹாம் லிங்கனுக்கு இருந்தது. அமெரிக்காவில் லிங்கன் எதிரியே தன்னுடைய கேபினட்டை ஒரு அமைச்சர் வைத்துட்டார் சொல்றப்பா. மனிதன் பணத்திற்கு மட்டும் அடிமையாகவில்லை, அடிமைத்தனத்தை விரும்பினான். பணத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவன் ஆழ் மனசை அவன் அறியாம அடிமைத்தனத்தை அவன் விரும்புகிறான் குறிப்பிட்டிருந்தார். அரசனை தெய்வமாக வணங்கினான், ஜடமாக வாழ்ந்தான். அரசனை தெய்வமாக நினைச்சு ஜடமாக வாழ்ந்தான் மனிதன் என்பதை நம்முடைய வரலாறு சரித்திரம் கூறுகிறது. ஜடத்துள் சூரியோதயம் எழுந்து பூமாதேவி வளர ஆரம்பித்து, எதுக்குள்ள சூரியன் வளர்கிறது? ஜடத்துள். ஜடத்துள் சூரியோதயம் எழுந்து பூமாதேவி வளர ஆரம்பித்து சத்தியவானை ஆத்மாவாக பெற்று சூரிய புத்திரியை மணந்து ஓராண்டில் உயிரை இழந்து இழந்த உயிரை மீட்க மரணத்தை அழித்தது சாவித்திரி காவியம். சாவித்திரி காவியத்தை ரெண்டேல எல்லாம் பாடிட்டார். என்ன சொல்றாரு? ஜடத்துள் சூரியோதயம் எழுந்து பூமாதேவி வளர ஆரம்பித்து சத்தியவானை ஆத்மாவாக பெற்று சூரிய புத்திரியை மணந்து ஓராண்டில் உயிரை இழந்து இழந்த உயிரை மீட்க மரணத்தை அழித்தது சாவித்திரி காவியம். அந்த சாவித்திரியுடைய நம்பிக்கை நாரதரையும் சாவித்திரியுடைய தாயாரையும் சிறு தெய்வங்களையும் யமனையும் இறைவனையும் கடந்து வந்து இவர்களெல்லாம் தாண்டி வந்து இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக வழி செய்து இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக வழி மாற்றுவதற்கான வழியை செய்தவள் சாவித்திரி கொடுத்தார். பூலோகம் சொர்க்கமாக வழி செய்து 1956 பிப்ரவரி 29 முதல் வெற்றியை நிலைநாட்டியது. இது அன்னை என்பவருக்கு தெரியும், அன்னைக்குதான் வெற்றி திருநாள்னு மதர் அண்ணன் சொன்னாங்க. பகவான் சொன்னாரு இந்த சத்தியஜீவிய சக்தி இறங்கியனால் விடியல் எழுந்தது விரிந்த ஜோதி பறந்து உழவுகிறது என்பது சாவித்திரி எழுப்பும் குரல். விடியல் எழுந்தது விரிந்த ஜோதி பறந்து உழவுகிறது என்று சாவித்திரி எழுப்பு வந்த குரல். அவநம்பிக்கைக்கு இடம் இல்லை. இந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன சொல்லுது? உயர்ந்த நம்பிக்கை அவசியம், அவநம்பிக்கையும் கோழைத்தனமும் சந்தேகமும் மனித செயலை முறியடிக்கும், நிலைமையை நம்முடைய கட்டுக்கு அடங்காமல் செய்ய வைக்கும். எது? கோழைத்தனம், சந்தேகம், அவநம்பிக்கை. அதனால நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். மதத்தை வந்துட்டோம்னு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பேசிக்க நம்பிக்கை தான், நம்பினாதான் தெய்வம் அப்படின்னு சொல்றது. அந்த நம்பிக்கை அவசியம் என்று சொல்கிறார். அவநம்பிக்கைக்கு இடம் இல்லை. பயம் உண்மை என்றாலும் நாம் பயத்தை கண்டுதான் பயப்பட வேண்டும் என்றார் குருசல். பயம் உண்மைதான், ஆனா பயத்தை கண்டுதான் நாம பயப்படணும்னு சொல்றார். சர்ச்சில் பயத்தை வீராவேசம் ஆக்கினார். வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்துல மக்களிடையே இந்த பயத்தை தான் வீராவேசம் ஆக்கிறார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்றார் புலவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. அந்த யுத்தத்துக்கு வந்து கத்தி தேவையில்லை, ரத்தம் தேவையில்லை என்று புலவர் பாடுகின்றார். பயம் ஏழ்மை, தைரியம் செல்வம் என்பது ஆன்மீகம். பயம் ஏழ்மையா, தைரியம் தான் செல்வம், பாவர்டி எதுனா பயம் தான். அதே வேணந்தர் சொல்றாரு, ஃபியர் இஸ் டெத், கரேஜ் இஸ் லைஃப். பயமே மரணம், தைரியமே வாழ்வுன்னு விவேகானந்தர் சொல்றார். அதை இங்கே அப்பா என்ன எழுதுறார்? பயம் ஏழ்மை தைரியம் செல்வம் என்பது ஆன்மீகம். ஏனென்றால் பயம் திவாலாகும். பயம் இருந்ததுன்னா அவன் திவாலாயிடுவான். நிறைய கடன் இருக்கலாம், கடன் இருந்தாலும் கடன் வாங்கியதனுடைய நோக்கம் உயரிய நோக்கமாக இருந்து கடனாம எப்பயாவது திரும்ப கட்டிவிட வேண்டும் என்ற நம்பிக்கை இருந்தால் அப்ப பயம் இல்லைன்னு அர்த்தம். கடன் வாங்கிட்டோமே திரும்ப கட்ட முடியுமா, அந்த என்ன பொருள்னு பயந்தானா அவனை திவாலாக்கிட்டேன்னு சொல்றாரு. திவாலானவன் ஆழ்ந்த நெருக்கடியில், அப்படி திவாலானவன் ஆழ்ந்த நெருக்கடியில் வந்துட்டான், அப்படி ஆழ்ந்த நெருக்கடியில் அறிவை கடந்த பேரறிவு பெறுவான். எப்போ உனக்கு இக்கட்டான நிலை ஏற்படுகிறதோ அந்த இக்கட்டான நிலைதான் உனக்கு வந்து ஒரு பெரிய தீர்த்த கொடுக்கும் அப்படின்னு அப்ப அடிக்கடி எழுதுறாரு. அப்படி திவாலான அந்த ஆழ்ந்த நெருக்கடி தான் அறிவை கடந்து பேரறிவை அவனுக்கு கொடுக்கிறதுங்கிற விஷயத்தை இங்க சொல்றாரு. இது முரண்பாடு உடன்பாடுங்கிற கருத்து. திவாலானவன் ஆழ்ந்த நெருக்கடியில் அறிவை கடந்த பேரறிவு பெறுவான். பெற்றவன் முயன்றால், அப்படி பேரறிவு பெற்றவன், திவாலாக கூடிய சூழ்நிலை இருந்தவன் பேரறிவு பெற்று, அந்த பேரறிவு பெற்ற அவன் முயன்றி செய்தால் சிறு முயற்சி பெரும் பயன் தரும். ரொம்ப இக்கட்டான நிலைக்கு போயிட்டான், இக்கட்ட நிலைக்கு போய் அவன் பெரிய அனுபவத்தினால பேரறிவு பெறுகின்றான். அந்த பேரறிவை கொண்டு அவன் முயற்சி செய்தால் அவன் செய்கின்ற சிறிய முயற்சி கூட அதிகமான பலனை தரும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். ஒரு ரயில்வே கிளார்க்கு 3000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணார். ரயில்வே கிளார்க்குனா எவ்வளவு சம்பளம் இருக்கும்? 300 ரூபாய் சம்பளம். 300 ரூபாய் மாத சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ரயில்வே கிளார்க்கு 3000 கோடி ரூபாய் கம்பெனியை உருவாக்குகின்றார். இந்த நாளில் 20 ஆண்டில் இது நடக்கின்றது. இப்பதான் நடக்கிறது, இது அந்த நாளில் நடக்காது. அதையும் எதிர்த்தார், இதெல்லாம் இப்பதான் நடந்து கொண்டிருக்கிறது. 300 ரூபாய் சம்பளம் வாங்குறது 3000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்க, இப்பதான் நடக்கும், அதெல்லாம் அந்த காலத்துல இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த நாளில் 20 ஆண்டில் இது நடக்கின்றது, நடக்கும் என்றும் நினைக்க முடியாது. இப்படியா நடக்குமா அப்படின்றது கூட நம்ம நினைச்சுட பார்க்க, 300 ரூபாய் வாங்குற சம்பளம் வாங்குறவர் 3000 கோடி ரூபான்னா எப்படி நினைச்சு கூட பார்க்க முடியல நம்மளால. சீவு என்பவர் தன்னுடைய 23வது வயதில் 1500 கோடி ரூபாய் சம்பாதித்த காலம் இது. 23வது வயசுல சீவு என்பவர், பின்னாடி சிவபதி சொல்றப்ப 1500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அம்பானி 20 ஆண்டில் டாட்டாவை எட்டிய நேரம் இது. இந்தியாலேயே டாட்டா பிரில்லன்னு சொல்லுவோம். அந்த டாட்டாவை எட்டினார் அம்பானி 20 ஆண்டுகள்ல. அவர் எந்த கோடி ரூபாய்க்கு சம்பாதிச்சாரோ அந்த கோடி ரூபாய் எட்டினார் அம்பானி 20 ஆண்டுகளில். இது பெரும் தலைவர்கள் 20 ஆண்டாக தோற்ற இடத்தில், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் 20 ஆண்டாக தோற்ற இடத்தில் இளைஞர் ஒருவர் 5 ஆண்டில் பற்றாக்குறையை உபரியாக மாற்றிய சாதனைக்குரிய உலகம் இது. 20 வருஷமா அவங்களால உண்மையை செய்ய முடியல, பற்றாக்குறை தான் எஃபிஷியன்சி தான். ஆனா 5 ஆண்டுல அந்த இளைஞர் பற்றாக்குறையை உபரியாக மாற்றிய சாதனைக்குரிய காலம் இது. உலகம் இப்படி இருக்கிறது. 65 பைசா கூலி 650 ரூபாயாக மாறியது நம் கண் முன் நடப்பது. எப்படி 300 ரூபாய் சம்பளம் வாங்கின ரயில்வே கிளார்க்கு 3000 ரூபாய் கம்பெனியை நடத்துறாரோ அதே மாதிரி 65 பைசா கூலி வாங்கினவர் 650 ரூபாயை மாறியது என்பது நம்ம கண்ண கண் முன்னாடி நடப்பது என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அன்னை செயல்படுவார், தவறாதும் செயல்படுவார். அன்னை செயல்படுவார், தவறாதும் செயல்பட முதலே தெரியும். ஆனால் அவருடைய செயல் நம் வாழ்வில் பலிக்கும் முறைகள் நமக்கு உரியன. நம் வாழ்க்கையில அன்னை செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் அவர் எப்படி செயல்படுகின்றார் என்பது நாம என்ன முறைகளை பின்பற்றுகின்றோமோ அந்த முறைகளுக்கு உரியது. அப்ப நம்ம சின்சியரா இருக்கோமா இல்லையா, மதத்தை எப்படி இருக்கிறோமோ அதற்கு தகுந்தாப்புல அன்னை செயல்படுவார். அதை இங்க சொல்றார், அன்னை செயல்படுவார், தவறாதம் செயல்படுவார். அவர் செயல் நம் வாழ்வில் பலிக்கும் முறைகள் நமக்கு உரியன. உலகம் பொதுவா எதை பாராட்டுது? அதிர்ஷ்டத்தை தான் பாராட்டுது. அதிர்ஷ்டத்தை உலகம் பாராட்டுவது போல எதையும் பாராட்டவில்லை. அதிர்ஷ்டம் தான் முக்கியம். தைரிய லட்சுமி அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்துகின்ற கதை பழங்கால கதை. நம்ம கதையை கேள்விப்பட்டிருக்கலாம், அஷ்டலட்சுமியில தைரியலட்சுமி மட்டும் தான் பொதுவாக. தைரியலட்சுமி மட்டும் இங்க இருக்கிறதுனால மற்ற லட்சுமியிலிருந்து தைரியமே இல்லைங்க, எல்லாம் எனர்ஜியெல்லாம் போய் வீக் ஆயிடுறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, எல்லா லட்சுமி தைரியலட்சுமி இருக்கிறது தேடி வந்துடுறாங்க. அதை இங்க சொல்றார், அப்ப தைரியத்துக்கு எவ்வளவு முக்கியம், தைரியம் இருந்ததுன்னா அங்க அதிர்ஷ்டம் வரும், அங்க செல்வம் வரும் சொல்றார். தைரிய லட்சுமி அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்துகின்ற கதை பழங்கால கதை. எந்த விஞ்ஞானி கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாரோ, கம்ப்யூட்டரை கண்ட விஞ்ஞானி எதை காண முடியவில்லை என்றால் அதிர்ஷ்டத்தை காண முடியவில்லை. அவரால் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஆனா அவரால் எதை கண்டுபிடிக்க முடியவில்லை? அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதிர்ஷ்டத்தை தேடாத நாடு இல்லை, தேடாத நாள் இல்லை. நாம ஒவ்வொருத்தரும் எதுக்காக மதத்தை வந்திருக்கோம்? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் போகணும், நாம நினைப்பதெல்லாம் நடக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் இங்க. அப்படி அதிர்ஷ்டத்தை தேடாத நாடும் கிடையாது, தேடாத நாளும் இல்லை. அதிர்ஷ்டத்தை தேடுபவனுக்கு அன்னை அருளையே தருகிறார். யார் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்னை அருளை தருகின்றார். சிவபெருமான் கொடுத்த தங்கக்கட்டியை தவறு விடுவது மனிதன். தங்கக்கட்டியை கொடுக்கணும் சிவபெருமான் நினைக்கிறான், ஆனா இவன் கண்மூடியா இருக்கான். அந்த தங்கக்கட்டியை பெறுவதற்கு தவறி போகின்றான். சிவபெருமான் கொடுக்கின்ற தங்கக்கட்டியை தவற விடுவது மனிதன். கண்மூடி வாழ துடிப்பது அறியாமை. கண்மூடியா வாழ்றோம், கண்மூடியா வாழ துடிக்கின்றோம். அப்படி கண்மூடியாக வாழ துடிப்பது ஏன்? அறியாமையினால. கண்மூடி வாழ துடிப்பது அறியாமை. அறியாமை தன்னை அறிவு என்று கூறும் வியந்து பாராட்டும். யாரு அறியாமையில் இருக்கிறோம் அவன் தன்னை அறிவாளின்னு சொல்லியிருப்பான். யாரு கூட்டாலும் அவன் தன்னை அறிவாளி என்று சொல்வான். அறியாமை தன்னை அறிவு என்று கூறும் வியந்து பாராட்டும், பயந்து விலகும். அறியாமை பயந்து விலகும், ஆப்பை பிடுங்கிவிட்டு அலரும். இதெல்லாம் வந்து அறியாமையினுடைய விஷயம். அன்னையை நினைப்பது அதிர்ஷ்டம். அன்னையை நினைச்சாலே அதிர்ஷ்டங்கிறப்பா. அன்னையை நினைப்பது அதிர்ஷ்டம், அழைப்பது அனைவருக்கும் அதிர்ஷ்டம். அன்னையை நினைச்சாலே அதிர்ஷ்டம், அன்னையை அழைப்பது என்பது அனைவருக்கும் அதிர்ஷ்டம். மலர்ஜீவத்தில் அழைப்புன்ற ஒரு தலைப்பு அற்புதமான செய்தியாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் இந்த மலர்ஜீவ புத்தகம் அது 5 ரூபாய் புத்தகமே கிடையாது. நான் எல்லா சொற்களும் சொல்றது அது வந்து 5 கோடி ரூபாய் புத்தகம். அவ்வளவு விஷயங்களை வந்து அணுவிற்குள் மழையை திரித்த மாதிரி திருக்குறளை சொல்றதுக்கு உபமாரியமா மலர்ஜீவத்துக்குள்ளேயே உலகத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. அப்படி அன்னையை நினைப்பது அதிர்ஷ்டம் என்றால் அன்னையை அழைப்பது அனைவருக்கும் அதிர்ஷ்டம் என்று சொல்கின்றார். ஸ்ரீவ 23 வயசுல 1500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்னு சொன்னா அவரை பத்தி சொல்றேன்னா அவர் 1500 ரூபாய் 1500 கோடி ரூபாய் 23 வயசுல சம்பாதிக்கிறார். அவர் சம்பாதிக்கிறதுடைய அந்த விஷயத்தை பத்தி எங்க அப்பா சொன்னார். ஸ்ரீவ் செய்த பொருள் 15 அம்சம் கொண்டது. 15 அம்சத்தை பத்தி இங்க திருப்பி சொல்லியிருக்கார். அதுதான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கார் ஸ்ரீவ். ஸ்ரீவ் செய்த பொருள் 15 அம்சம் கொண்டது. அவன் எந்த அம்சத்தையும் புறக்கணிக்கவில்லை, எதையும் புறக்கணிக்கவில்லை ஸ்ரீவ். எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டாரு. ஒவ்வொரு அம்சத்திலும் மக்கள் உணர்வை போற்றினான். மக்களுடைய உணர்வை வந்து எடுத்துறான் கணக்கில். மறுத்து கூறிய எக்ஸ்பர்ட்டையும் மாற்றி கூறிய அனுபவத்தையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. அதாவது நெகட்டிவா இருந்ததுன்னா அதை பத்திய பிரச்சனை இல்லை, அதுக்கு கணக்கில் கொண்டு வர்றதே இல்லை. அவன் கருதியது வாடிக்கைக்காரர்கள், கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் பார்க்கிறான். மார்க்கெட் என்பது ஜீவனுள்ள வாழ்வு. வாடிக்கையை போற்றுவது வாழ்வில் செயல்படும் மார்க்கெட்டை போற்றுவது. அப்ப வாடிக்கைக்காரர்களும் மார்க்கெட் தான் முக்கியம் என்பது ஸ்டீவனுடைய நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் மார்க்கெட்டிற்கு ஜீவன் உண்டு. அந்த மார்க்கெட்டினுடைய ஜீவனை ஸ்டீவுக்கு வரமளித்தது. எதுக்கு? இப்ப 1வது பாயிண்ட் பார்த்தோம். நம்ம எதன் மீது அக்கறை கொண்டிருக்கிறோமோ அது நம்மள்ட்ட வரணும்னு பார்த்தோம் 1வது பாயிண்ட். அதே மாதிரி ஸ்ரீவ என்ன பண்றாரு, மார்க்கெட்டுக்கு ஜீவனை கொடுக்குறாரு. இப்போ ஜீவன் வந்து மார்க்கெட்டு கொடுத்த காரணத்தினால மார்க்கெட்டு ஜீவுக்கு வரமே கொடுத்துங்கிறாரு. என்ன வரம் கொடுக்கும்? அவருடைய பொருள்லாம் உடனே விற்பனையாகும். அதுதான் அது கொடுத்த வரம் அளித்தது. பொருளுக்கு 15 அம்சம், செய்பவனுக்கு 15 அம்சம், வாங்குபவனுக்கு 15 அம்சம். இப்போ முதல்ல மார்க்கெட்டை சொன்னார், இப்போ பொருளை சொல்றார். வாங்குறவங்க, விற்கிறவங்க, செய்கிறவங்க. மார்க்கெட்டிற்கு 15 அம்சம், செலவு செய்கின்ற பணத்திற்கு 15 அம்சம், நேரத்திற்கு 15 அம்சம், இடத்திற்கு 15 அம்சம். காலத்தையும் நேரத்தையும் கணக்கில் எடுத்திருக்கிறார் செய்யும். நினைவுக்கு 15 அம்சம், செயலுக்கு 15 அம்சம். நினைவும் செயலும், எண்ணமும் செயல்பாடுகளும். இவற்றை உள்ளடக்கிய சிருஷ்டிக்கு 15 அம்சம். அப்போ எந்தெந்த விஷயத்தை எழுதியிருக்கார்? மார்க்கெட் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணார் ஒருத்தன்னு சொன்னா, அந்த பொருளை உற்பத்தி செய்ததற்கு பிறகு அந்த பொருளை மார்க்கெட்டில் கொண்டு விற்பனை செய்வார். விற்பனை செய்பவர், வாங்குபவர், பணம், காலம், நேரம், வாங்குபவர், செய்பவர், மார்க்கெட் எல்லாத்துக்கும் 15 அம்சம் இருக்கு. அந்த 15 அம்சத்துக்கு தான் கணக்கில் எடுத்துக்கொண்டார் ஸ்டீவ் என்பவர். ஸ்டீவ் எடுத்துக்கொண்ட விஷயம் அதுதான். இவற்றை உட்கொள்ளும் சிருஷ்டிக்கு 15 அம்சம், இது எல்லாத்தையும் சேர்த்த சிருஷ்டிக்கும் 15 அம்சம் என்று அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டார். அனைத்தையும் ஸ்டீவ் போல் கருதுவது கம்ப்ளீட் ஆக்ட், செயலுக்கு சிறப்பு. அப்பா வந்து அடிக்கடி ஒரு விஷயம் எழுதுவார், சமர்ப்பம் பொழுது ஒரு செயல் என்றால் அதுக்குள் இருக்கின்ற உட்செயல்கள் உப செயல்கள். கொடை வாங்க போறோம்னு சொன்னா கொடை வாங்குறதுக்கான உட்செயல்கள் இருக்கும், என்னென்ன பணம் ஏற்பாடு பண்ணணும், கடைக்கு போகணும், டூ வீலர்ல போறோமா, கார்ல போறோமா, நடந்து போறோமா, சைக்கிள்ல போறோமா, அது ஒரு செயல்பாடு. போய் இறங்குறது, அந்த எந்த கடைக்கு போகணும், இப்படி அந்த புடவை வாங்குறதுங்கிற ஒரு முக்கியமான செயல்பாட்டுக்குள்ளார 1000 உட்செயல்கள் இருக்குன்னு சொன்னார். அந்த ஒவ்வொரு உள் செயல்களையும் நம்ம சமர்ப்பணம் பண்ணினாதான் முழுமையான சமர்ப்பணம் ஆகும்னு சொல்லுவார். அதே மாதிரி ஜீவ் என்ன பண்றாரு, 23 வயசுல எப்படி 1500 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு, ஒவ்வொரு விஷயத்திலையும் உள்ள 15 அம்சத்தை, இந்த 15 அம்சம் என்னன்னு தெரியாது, அப்பா தெரியாதுல, எல்லாத்துக்கும் 15 அம்சம் இருக்குங்கிறாரு. அதில் உள்ள 15 அம்சத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டார் என்பதோடு மட்டுமல்ல, கடைசி என்ன சொல்றாரு, இவற்றை உட்கொள்ளும் சிருஷ்டிக்கு 15 அம்சம் சொல்றார். இதைத்தான் இந்த அனைத்தையும் சீவு போல் கருதுவது கம்ப்ளீட் ஆக்ட், செயலுக்கு சிறப்பு. நாம அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எங்க அப்பா சொல்றாரு. அமெரிக்கா போறாங்க. அமெரிக்கா சென்றவர் காணும் இடமெல்லாம் நிலம் பயிர் எது என கூறுபவர் இல்லை. நிலம் எது பயிர் எதுன்னு கூறுபவர் இல்லை, எல்லாம் ஒன்னா இருக்கு, பயிர் எல்லாமே பயிராகவே தெரியுது. எந்த சர்ச்சுக்கு போக வேண்டும் என்று சொல்பவர் இல்லை. அரசியல் என்று அன்று ஒன்றும் இல்லை. எந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. மதம் தடை இல்லை, ஆன்மீகம் அவசியம் இல்லை, தடை செய்வார் இல்லை, தட்டி கேட்பார் இல்லை. இதெல்லாம் அமெரிக்கா, இதெல்லாம் அவசியமே இல்லாம போச்சு. காணும் இடமெல்லாம் நிலம் பயிர் எது என்று கூறுபவர் இல்லை. எந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றவங்க கிடையாது, அரசியல் கிடையாது, எந்த பொருள் உற்பத்தி செய்யணுன்ற நிபந்தம் கிடையாது, மதம் இல்லை தடை இல்லை, ஆன்மீகம் அவசியம் இல்லை, தடை செய்வார் இல்லை, தட்டி கேட்பார் இல்லை. உற்பத்தியான பொருள் இங்கிலாந்து சீமாட்டியை விட அமெரிக்க பண்டிகளுக்கு அதிக செல்வம் தந்தது. இங்கிலாந்தில் இருக்கிற சீமாட்டி எப்படி அனுபவித்து வாழ்க்கையை வாழ்றா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், புத்தகம் படிச்சிருக்கோம். அந்த இங்கிலாந்து சிமாட்டியை விட அதிகமான செல்வம் யாரும் கிடைச்சதுன்னா அமெரிக்காவில் இருக்கிற பன்றிகளுக்கு கிடைச்சதுன்னு அப்பா எழுதல. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அமெரிக்காவில் அந்த அளவுக்கு செல்வம் அபரிமிதமாக கிடைத்ததுங்கிற விஷயத்தை எழுதுறாரு. வேடிக்கையா எழுதுகிறத, இங்கிலாந்து சிமாட்டியை விட அமெரிக்க பன்றிகளுக்கு அதிக செல்வம் தந்தது இந்த விஷயங்கள். சொந்த நம்பிக்கை உயர்ந்த நம்பிக்கை, அடுத்தவங்க சொல்றாங்கன்னு போய் அன்னையிட போகக்கூடாது, நமக்கு நம்பிக்கை வரணும். அதுதான் எங்க அப்பா சொல்றாரு, சொந்த நம்பிக்கை உயர்ந்த நம்பிக்கை. மனம் பெரிது, ஆன்மா அதை விட பெரிது. மனசு பெரிதான், உடல் உணர்வு மனசுல மனசா பெரியது, ஆனாலும் மனத்தை விட ஆன்மா பெரியது. விழித்த ஆன்மா மனத்தில் செயல்படுவது முடிவானது. ஆன்மா விழிச்சு மனதில் செயல்படுறதுதான் முடிவான விஷயம். அன்னையை நினைப்பது பக்தி. அங்க முதல்ல ஒண்ணு எழுதினார், அன்னையை நினைப்பது என்ன எழுதினாரு, அதிர்ஷ்டம்னு எழுதுறாரு. அன்னையை நினைப்பது அதிர்ஷ்டம் என்றால் அன்னையை நினைப்பது பக்தி, நினைச்சாலே அது பக்தின்னு சொல்றாரு அப்பா. அன்னையை நினைப்பது பக்தி. பக்தி உள்ள இடத்தில் பயம் இல்லை. பக்தி இருந்ததுன்னா நம்முடைய பாரம்பரியமே பயத்தை போக்குறதுக்கு ஆண்டவனை தான் கூப்பிடுவாங்க. இப்ப பக்தி உள்ள இடத்தில் பயம் கிடையாது. பயம் திருவுருமாறினால் என்னதாக மாறும், தைரியமா மாறும். பயம் பயந்துட்டே இருக்கான், அவன் திருவுரு மாற வேண்டும் என்றால் தைரியசாலியம் ஆகணும். சரஸ்வதி சபதத்தில் வந்து ஜெமினி கணேசன் ஒரு ஆக்டர் பார்த்தோம்னா அந்த கேரக்டர் ரொம்ப கோழாவன், அவனுக்கு ஈஸ்வரனுடைய அம்சம் கிடைச்சு அவன் பெரிய வீர வீரனா மாறுவான், அதான் திருவுரு மாற்றான். அதே மாதிரி இங்க பயம் என்பது திருவுரு மாறினால் தைரியமாக மாறும். தைரிய லட்சுமி தான் தனலட்சுமி என்று முடிக்கின்றார். இந்த செய்தியை எப்படி முடிக்கிறாருன்னு கேட்டா, தைரிய லட்சுமி தான் தனலட்சுமி. அப்ப தைரியம் வர்றதுக்கு நமக்கு அடிப்படையா எது முக்கியமா வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும். அந்த அடிப்படை நம்பிக்கை, உயர்ந்த நம்பிக்கை நமக்கு அவசியம் என்ற செய்தியை இங்க அப்பா சொல்றார். அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டு அவநம்பிக்கை சந்தேகம் கோழைத்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய செயல்பாடு சிறப்பாக வளரும், அதிர்ஷ்டமாகும் என்ற செய்தியை இரண்டாவது செய்தியில் நம்ம குறிப்பிடுகின்றார். அடுத்தது மூன்றாவது செய்தி சொல்றார், உற்சாகத்தால் உடலை சுறுசுறுப்பாக்குதல் நன்று. எப்படி உடலை சுறுசுறுப்பாக்கணும்? உற்சாகத்துல. அதே போல் ஆர்வமான அறிவால் உற்சாகம் உயரும். ஆர்வமான அறிவால் உற்சாகம் உயரும். ஆன்மா மனத்தை ஆதரவுடன் செயல்பட செய்யும். இந்த முறை நாம் எதிர்பார்த்ததை விட சாதிக்க உதவும். இங்க மூன்று விஷயத்தை சொல்றார். உடலை சுறுசுறுப்பாக்க வேண்டும், ஆர்வமான அறிவு வேண்டும், ஆன்மா மனத்தை ஆதரவுடன் செயல்பட செய்ய வேண்டும். இவையெல்லாம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சாதிக்க உதவும் என்ற செய்தியை இங்க மூன்றாவது செய்தியும் பார்க்க இருக்கின்றோம். அளவு கடந்த வருமானம் கமிஷன் என்ற பெயரால் வருவதால் நிறைய பணம் வருது. அவருக்கு ஏகப்பட்ட பணம் வருது. ஆனா எந்த வடிவத்தில் வருதுன்னா கமிஷன் அப்படிங்கிற வடிவத்தில் வருது. அளவு கடந்த வருமானம் கமிஷன் என்ற பெயரால் வருவதால் மறுத்த மேனேஜரை, அந்த மேனேஜர் கமிஷன்லாம் வேண்டாம், எவ்வளவு பணம் எனக்கு உபரியா வருமானம் வந்தாலும் கமிஷன்கிற விஷயம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்த காரணத்தினால் அந்த மேனேஜரை முதலாளி கூட்டாளி ஆக்கினார். அந்த கமிஷன் அவர் வந்து வாங்கியிருந்தாரு, மேனேஜராக இருந்து போயிருப்பாரு. அவர் உயர்ந்த விஷயம் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கார். கமிஷன்னாலே கிட்ட வராத, உயர்ந்த அளவு கடந்த வருமானத்தை தரும் என்றாலும் கமிஷன் என்றால் எனக்கு வேண்டாம் என்று ஃபாலோ பண்ணின அந்த மேனேஜரை முதலாளி கூட்டாளியாக மாற்றிக்கொண்டார். அந்த கொள்கை பண்பானால், அதுவே அவருடைய பண்பானா மாறுமையானால் மேனேஜர் முதலாளி ஆவா. அவரை வந்து கூட்டாளியை மாத்திக்கிட்டார்ல, முதலாளி வந்து பார்ட்னரை மாத்திட்டார், அவர் முதலாளி ஆயிட்டார். இந்த கொள்கை பண்பாக மாறுமையானால் மேனேஜர் முதலாளி ஆவார். பெருந்தன்மை பெருமை உடையது, அதனாலதான் பெருந்தன்மை. பெருமை உடையதாக இருப்பதனாலதான் பெருந்தன்மை. பெருந்தன்மை பெருமை உடையது. கடமை இல்லாத இடத்தில் கண்ணியமாக நடந்தால், எங்க நமக்கு கடமை இல்லையோ அங்க நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. கடமை இல்லாத இடத்தில் கண்ணியமாக நடந்தால் வாழ்வு அதை 24 மடங்கு ஆக்குவதும் உண்டு. எங்க நமக்கு கடமை இல்லையோ அங்க கண்ணியமாக நடந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை உனக்கு வர வேண்டிய அந்த ரிசல்ட்டை, விளைவை, பலனை 24 மடங்காக மாற்றி கொடுக்கும். அது வாழ்வின் பெருந்தன்மை. வாழ்க்கைக்கு பெருந்தன்மை இருக்கிறாரு. யாரு வந்து கடமை இல்லாத இடத்துல பெருந்தன்மையா நடந்துக்கிறானோ அவங்களுக்கு வாழ்க்கை பெருந்தன்மையா 24 மடங்கு பலனை வழங்குகிறது என்ற செய்தியை சொல்கின்றார். அது வாழ்வின் பெருந்தன்மை. தலைப்பு, உடல், உயிர், மனம் ஆகியவற்றிற்கு ஆன்மாவின் பின்னணியை அறிந்து பாராட்டி செயல்படுவதை குறிக்கிறது. தலைப்பு என்ன சொல்கிறது என்றால், உடல், அறிவு, மனம், இதற்கு பின்னால் உடல், உயிர், மனம், வைட்டல சொல்றார், உடல், உணர்வு, மனம் ஆகியவற்றிற்கு பின்னால் ஆன்மா, ஆன்மாவை அறிந்து பாராட்டி செயல்படுவதை குறிக்கிறது. அப்ப நம்ம உடலுக்கு பின்னால், உணர்வுக்கு பின்னால், மனத்திற்கு பின்னால் ஆன்மாவை நினைத்து ஆன்மாவை பாராட்டி செயல்படுவோமையானால் எதிர்பார்க்கின்ற விஷயம் சாதனையாக முடியும் என்ற செய்தி இங்கு சொல்றார். ஆன்மாவுக்கு பின் ஆண்டவன் உண்டு. ஆன்மாவுக்கு பின் ஆண்டவன் உண்டு. அத்துடன் ஆன்மாவிலும் மனத்திலும் உடலிலும் ஆண்டவன் வெளிப்படுகின்ற நேரம். இப்ப ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஆன்மா இருக்கு, அந்த ஆன்மாவை பாராட்டி செயல்படும் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? அத்துடன் ஆன்மாவிலும் மனத்திலும் உடலிலும் ஆண்டவன் வெளிப்படுகின்ற நேரம் எளிய மனிதன் நாட்டை ஒன்றுபடுத்துகின்ற நேரம். சாதாரண மனிதனாக இருந்தா கூட அவன் தன்னுடைய உடலுக்கு பின்னால், உணர்வுக்கு பின்னால், மனத்திற்கு பின்னால் ஆன்மாவை வைத்து ஆன்மாவை பாராட்டி செயல்படுவையானால் அது எப்படி இருக்கும் என்றால், ஒரு சாதாரண எளிய மனிதன் நாட்டை ஒன்றுபடுத்துகின்ற நேரமாக அது அமையும். குழந்தையின் மலர்ந்த சிரிப்பில், குழந்தையின் மலர்ந்த சிரிப்பில் நல்ல மனம் உள்ளவர் விரும்பி மகிழும் நேரம். குழந்தையோட மலர்ந்த சிரிப்பு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல மனம் உள்ளவர் விரும்பி மகிழ்கின்ற நேரம். அவர் நல்ல மனுஷன், அவர் வந்து விரும்பி மகிழ்கின்றார், சந்தோஷமா இருக்கிறார். நல்ல மனிதர் விரும்பி மகிழ்கின்ற நேரம் எழுகின்ற புன்னகை மலர்ச்சி. குழந்தையினுடைய மலர்ச்சி சிரிப்பு மலர்ச்சியில நல்லவருடைய உள்ளம் மகிழ்கின்ற நேரத்துல அந்த மலர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் எப்படி இருக்கும் என்றால், உலகை அணு ஆயுதத்தினின்று காப்பாற்றும். இந்த உலகத்தையே அணு ஆயுதத்திலிருந்து காப்பாற்றுகிறார். இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? நல்ல மனிதர்கள் தங்களுடைய சந்தோஷமான விஷயத்தை விரும்பி தங்களுடைய புன்னகையை மலர்ச்சியை வெளிப்படுத்தினால் இந்த உலகத்தை அணு ஆயுதத்திலிருந்து காப்பாற்றலாம். அப்ப நல்லவர்கள் எப்ப சந்தோஷப்படுவாங்க, எப்ப ஆத்மார்த்தமா வயிற்சி அடைவாங்க, நல்லது நடந்தா. குழந்தைக்கு நல்லது கெட்டது கிடையாது, அது எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த குழந்தை சிரிப்பை பார்க்கறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு ஒரு மலர்ச்சி கிடைக்கும். அதை இங்க சொல்கின்றார், குழந்தையின் மலர்ந்த சிரிப்பில் நல்ல மனம் உள்ளவர் விரும்பி மகிழ்ந்த நேரம் எழுகின்ற புன்னகையும் மலர்ச்சியும் உலகை அணு ஆயுதத்தில் நின்று காப்பாற்றும். அந்த மனநிலையை, அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு அப்பா சொல்றார், அம்மனநிலையை இருமணம் ஒன்று சேர் திருமணம். அந்த மனநிலை எப்படி சொல்றாரு பாருங்க அப்பா, இருமணம் ஒன்று சேர் திருமணம், இதமான இதயம் உயிரை காப்பாற்றும் என்ற சொற்களில் வெளிப்படும். இந்த மனநிலை, இந்த மலர்ச்சி, இந்த புன்னகை எப்படி இருக்கும் என்றால், இருமணம் ஒன்று சேர் திருமணம், இதமான இதயம் உயிரை காப்பாற்றும் என்ற சொற்களில் இவை வெளிப்படும் சொல்றப்பா. இங்க நாகர்கோயில் பக்கத்துல காயாமொழி இதமொழின்னு ரெண்டு கிராமம் தான், இந்த கிராமத்து பேரு காயாமொழி இதமொழி அப்படின்னு ரெண்டு கிராமமே இருக்குது நாகர்கோயில் பக்கத்துல சொல்றாரு. மனதாலும் மட்டமான பழக்கத்தை எதிர்க்கவோ மறுக்கவோ நான் முயல மாட்டேன் என்பது கொள்கை. மனதாலும் மட்டமான பழக்கத்தை எதிர்க்கவோ மறுக்கவோ நான் முயல மாட்டேன் என்பது கொள்கை. தலைப்பு மனித செயலை மகிமை நிறைந்ததாக உயர்த்தும். மட்டமான பழக்கத்தை நான் எதிர்க்கவோ மறுக்கவோ முயல மாட்டேன்னு சொன்னா என்ன வித்தியாசமா இருக்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மாவை நம்ம பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு இதயம் பற்றி பார்க்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். மனதாலும் மட்டமான பழக்கத்தை எதிர்க்கவோ மறுக்கவோ நான் முயல மாட்டேன் என்பது கொள்கை. இந்த தலைப்பு மனித செயலை மகிமை நிறைந்ததாக உயர்த்தும். இந்த தலைப்பு என்ன சொல்லுது, உற்சாகத்துல உடலை சுறுசுறுப்பாக்கணும், ஆர்வமான அறிவால் உற்சாகத்தை அதிகப்படுத்தணும், ஆன்மா மனத்தை ஆதரவோடு செயல்பட வைக்கணும். இது மூன்றும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டால் சாதிப்பது என்பது மிக எளிது என்ற செய்தியை சொல்றார். தலைப்பு மனித செயலை மகிமை நிறைந்ததாக உயர்த்தும். எளிய மனம் என்றும் உள்ள உயர்ந்த நிலைக்கு எதிர்மாறானது. எளிய மனம் என்றும் உள்ள உயர்ந்த நிலைக்கு எதிர்மாறானது. எதிரியை மடக்க ஆசை பெரியது. எதிரியை மடக்கிறதுக்கு எல்லாரும் ஆசை தானே, எதிரியை மடக்க ஆசை பெரியது. மேடை பேச்சாளர் திறமை வெளிப்படும் நேரம் கட்டடம் அதிர கைத்தட்டல் எழும் செயல். சொற்பொழிவாளர் ரொம்ப அற்புதமா பேசினார்னா கட்டணமே அதிரும்படி கைத்தட்டல் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர் தம் கையில் பெரும் பதில் உள்ள நேரம் மறுக்க நினைக்கவும் முடியாத செயல். தங்கள்கிட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா பத்திரிகைக்காரங்க வந்து பிரஞ்சிகள் ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்க இந்த அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும். திருவுரு மாற்றம் எழுகின்ற உன்னத நேரம் அது. இதெல்லாம் திருவுரு மாற்றம் எழுகின்ற உன்னதமான நேரம் சொல்றாப்பா. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு, தோல்வி துளையில்லாரிடமும் கொள்வது. என்ன தோல்வி துளையிலிடம் உள்ளது கொள்வதுன்னா, நமக்கு கீழே பணிபுரியறவங்க நம்ம விட ஸ்டேட்டஸ்ல எல்லா நிலையும் கீழே இருக்கிறாங்க, அடுத்த லெவலில் இருக்காங்க. நம்மை விட அடுத்த லெவலில் கீழே உள்ளவர்களிடம் நாம் தோல்வி அடைவோம் என்றால் நம்மால் அதை சமாளிக்க முடியுமா, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, நம்ம மனசுக்கு இடம் கொடுக்குமா என்றால் கஷ்டம்தான் அது. நம்மை விட கீழே உள்ளவரிடம் அடுத்த லெவலில் உள்ளவரிடம் நாம் தோல்வி அடைவதை நம்மால் சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்வதையே இங்கே திருவுரு மாற்றம் நிகழ்ந்த உன்னத நேரம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம விட கீழே உள்ளவங்கள்ட்ட நம்ம தோற்கவையும் நம்ம மனமாற ஏற்றுக்கொள்வோம் என்றால் அதுதான் திருவுரு மாற்றம் எழுகின்ற உன்னதமான நேரம் என்பதை கேட்டிருந்தார். தமிழ்நாட்டு பெரும் பண்புகளில் சில, நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் சில பண்புகள் இருக்கு, என்னென்ன சில முக்கியமான பண்புகள் அப்பா சொல்றார். கொடுத்ததை மீண்டும் கேட்காமல் இருப்பது, இது தமிழ்நாட்டு பண்பு. கொடுத்ததை மீண்டும் கேட்காமல் இருப்பது, செய்த பெரிய காரியத்தை சொல்லி காட்டாமல் இருப்பது, செய்த பெரிய காரியத்தை சொல்லி காட்டாமல் இருப்பது. டார்சி வந்து லிடியாவுக்கு திருமணம் செய்த விஷயத்த லிடியாவுக்கு திருமணம் நடந்ததுக்கு காரணம் வந்து டார்சி. ஆனா அந்த டார்சியை தான் தான் செய்தேன் என்று யார்கிட்டையும் சொல்லிக்கல. அது இங்க சொல்றாரு அப்பா, செய்த பெரிய காரியத்தை சொல்லி காட்டாமல் இருப்பது தமிழ்நாட்டு பெரும்பண்புகளில் சில. கொடுத்ததை மீண்டும் கேட்காமல் இருப்பது, செய்த பெரிய காரியத்தை சொல்லி காட்டாமல் இருப்பது, நட்பு சிகரத்திலிருந்து உயர்கின்ற நேரம், சம்பந்திகளுடன் பழகும் பக்குவம் இது. இந்த மாதிரி நேரம்னா உன்னதமான நேரம். மனிதன் எப்படி இருக்கிறான்? சோம்பேறியா இருக்கான். பொதுவாகவே மனிதன் சோம்பேறி. அப்ப மனிதன் சோம்பேறி, சுறுசுறுப்பு விரும்பத்தக்கது. சோம்பேறி வேண்டாம், சுறுசுறுப்பு வேணும். சோம்பேறி தவிர்த்து, சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அடுத்ததாக, பொதுவாக நமக்கு அறிவு இருக்கிறதா என்றால் அறிவு இருப்பது இல்லை. இருந்தால் அறிவு இருக்கு, இருந்தால் செயல்படுவது இல்லை. இவருக்கு அறிவே கிடையாது, பிரச்சனையே இல்லை. இன்னொருக்கு அறிவு இருக்கு, ஆனா அறிவு இருந்து அவர் செயல்படவே இல்லை. அது இன்னும் மோசமான விஷயம். அறிவு இருப்பதில்லை, அறிவு இருந்தால் செயல்படுவது இல்லை. ஆர்வத்தால் அறிவு பொலிவு பெறும், ஆர்வத்தால் அறிவு பொலிவு பெறும். இந்த விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். தான் படித்த விஷயங்களை, தான் அனுபவத்தில் கொண்டு வந்த விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுதான் உண்மையான ஆசிரியருடைய கடமை. அப்படி தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் எவர் உண்மையாக பயிற்றுவிக்கின்றாரோ, அதுதான் எங்க அப்பா சொல்றார், ஆர்வத்தால் அறிவு பொலிவு பெறும், பொலிவு பெறும். அப்பதான் ஒரு சந்தோஷம் வரும். டெய்லி கிளாஸுக்கு போவோம், ஆனா என்னைக்கே ஒரு நாள் கிளாஸ்ல இருந்து விளையாடுறது நம்மள அறியாம ஒரு சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஆத்மார்த்தமா இருக்கும். அது எல்லா நாளும் கிடைச்சதுன்னா அதுதான் அற்புதங்கள் கண்டாட நிகழ்ச்சிகளாகனு அப்பா சொல்றார். அப்ப ஆர்வத்தால் அறிவு பொலிவு பெறும், ஆன்மா அமைதியானது. அமைதியாக ஜீவன் முழுவதும் பரவி உள்ளது. அமைதியாக ஜீவன் முழுவதும் எது பரவி உள்ளது? ஆன்மா பரவி உள்ளது. ஒரு மகான் பெற்ற ஆத்ம அனுபவம் அவரை சிறப்பாக பிரபலமாக்கும் பொழுது, ஒரு மகான் பெற்ற ஆத்ம அனுபவம் அவரை சிறப்பாக பிரபலமாக்கும் பொழுது அவரை ஆயிரக்கணக்கானவர் பின்பற்ற மதம் ஏற்படுகிறது. ஆன்மீகம் சொந்த ஆத்ம அனுபவம் பெறுவது. ஆன்மீகம் என்ன? சொந்தமா ஆத்ம அனுபவம் பெறுவது ஆன்மீகம். அந்த செய்தி இங்க சொல்றார். பகவானுடைய தகப்பனார் கிருஷ்ணதன் கோல் என்பவர் பகவானுக்கு அரவிந்தன் என்று பெயரிட்டார். அதுவே முதல் முறை அரவிந்தன் பெயரானவது பெயராவது என் அது வரைக்கும் இந்த பெங்காலில் வந்து அரவிந்தன் பெயர் யாரும் கிடையாது. அதுவே முதன் முறை அரவிந்தன் பெயராவது என்றனர். நாணயம் என்பது உயர்ந்த சொல். பொற்காசுக்கு நாணயம்னு பேரு. நாணயங்கிறது ரொம்ப பெரிய உயர்ந்த சொல். நாணயம் அவர்கிட்ட இருக்கா? ரெண்டு பேர்த்துலயும் சொல்லுவாங்க, அவர்கிட்ட நாணயம் இருக்கா, அவர்கிட்ட நாணயம் இருக்கான்னு சொன்ன வார்த்தையை காப்பாத்து வரா? அதுவும் முக்கியம். அப்ப நாணயம் என்பது உயர்ந்த சொல் என்றால் பொற்காசிற்கு நாணயம் என்று பெயர். மனிதனுக்கு உயர்ந்த குணம் இருந்தா மனிதனுக்கு உயர்ந்த குணம் இருந்தால் அதையும் நாணயம் என்போம். அடுத்தது கண்ணியம் ஒரு சொல்ல சொல்றாருப்பா. கண்ணியம் என்ற சொல் குறிக்கின்ற உயர்வுகளை விவரிக்க சாதாரண தமிழறிவு போதாது. இப்ப நாணயங்கிற வார்த்தைக்கு ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தேன், ஆனா கண்ணியம்னு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லோட உயர்வுகளை விவரிக்கணும்னு சொன்னா அதுக்கு சாதாரண தமிழறிவு போதாது. நிறைய தமிழ் படிச்சிருந்தாலும் தமிழ்ல வந்து ஒரு பாண்டித்யம் பெற்றிருந்தால்தான் கண்ணியம் என்ற சொல்லுடைய உயர்வுகளை விவரிக்க முடியும். அப்பா சொல்றாரு, உயர்ந்த சொல்லை உன்னதமாக்கும் சொல் அது. கண்ணியம்னா என்ன? உயர்ந்த சொல்லை உன்னதமாக்குன்ற சொல் அது. ஆன்றோர் சான்றோர் பெற்றது. யார் கண்ணியம் பெற்றது? ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெற்றதுதான் கண்ணியம். ஆன்றோர் சான்றோர் பெற்றது. மட்டமான சொல்லால் செயலால் ஆதாயம் எழுவதை கருத முடியாத மானம். மட்டமான சொல்லால் மட்டமான செயலால் ஆதாயம் எழுவதை கருத முடியாத மனம் கண்ணியத்திற்கு உரியது. கண்ணியம் வந்து யாருக்கு உரியதுன்னு சொல்றார். கண்ணியம் வந்து ஆண்டவருக்கும் சான்றவருக்கும் பெற்றதுன்னு சொல்லி மட்டமான சொல்லால செயலால ஆதாயம் எழுதுன்னு சொன்னா சொல்லாம இருக்க மாட்டாங்க. மோசமான செயலால மோசமான சொல்லால ஆதாயம் எழுதுன்னா ஒண்ணு செய்வோம். அப்படி மட்டமான சொல்லாலோ செயலாலோ ஆதாயம் எழுவதை நான் தவிர்ப்பேன், அதை என கருத மாட்டேன் என்ற மனதுதான் கண்ணியத்திற்குரிய மனம்னு சொல்றார். அது எப்படி இருக்கும் என்றால், பிறரை திருட்டு பட்டம் கட்ட முயலாத பக்குவம் அது. பிறரை திருட்டு பட்டம் கட்ட முயலாத பக்குவம் அது. ஒரு கதையில படிச்ச ஞாபகம் வருது, யோகி வீட்டுக்கு ஒரு திருடன் போயிட்டான் நைட். போனேன்னா வந்தவன் திருடன தெரிஞ்சு போச்சு. இவன் பயந்துட்டு எடுத்துட்டு ஓடுறது பாக்குறான். அந்த யோகி என்ன பண்ண இருப்பா, இன்னொரு பொருள் இருக்கும், அந்த பொருளையும் எடுத்துட்டு போகிற அப்படி சொல்றதுனாலதான் அவர் யோகியா இருக்கிறார். வெளியில போயிட்டான். வெளியில போன பிறகு அவனை வந்து திருடன காமிச்சு கொடுக்க அவர் உறுப்புப்படல. உண்மையான யோகி என்றால் அந்த மனநிலை இருக்குங்கிறதுக்காக அந்த கதையை சொல்றோம். அப்ப என்ன சொல்றாரு இந்த இடத்துல, திருட்டுப்பட்டம் கட்டமையலாத பக்குவம், பிறரை திருட்டுப்பட்டம் கட்டமையலாத பக்குவம் எது, இது கண்ணியம் என்ற சொல்லுக்குள்ள சொல்றாரு. தவற்றை தவறு என சுட்டிக்காட்டி பலன் பெற முடியாத நிலை, தவற்றை தவறு என சுட்டிக்காட்டி பலன் பெற முடியாத நிலை, மனம் திருப்தி அடையாத, மனம் திருப்தி அடைய முடியாத மனநிலை, இருக்கும் குறையை எடுத்து சொல்வது மட்டம். இருக்கும் குறையை குறையே சொல்லாத அப்பா சொல்றார், குறை சொல்லாதே, குறை சொல்ல சொல்ல அது குறை அதிகரிக்குங்கிறார். இப்ப சொன்ன ஒன்னாவது பாயிண்டா தான் எனக்கு திருப்தியா வருது, எதுல நமக்கு வந்து அக்கறை இருக்கோ அது வந்து வளரும்னு சொல்றாரு. இப்ப அடுத்தவங்க மேல உள்ள குறையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அவரும் மேல உள்ள குறை வளர்ந்துட்டா இருக்கிறார். அப்ப குறையை சொல்ல, குறையை சொல்வது மட்டம் இல்லா, ஒருத்தர் சொல்றாரு இல்லாத குறையை பொய்யாக நான் சொல்வேன், நீ என்ன செய்வ, அவர்கிட்ட குறை இல்ல, அவர்கிட்ட குறை இருக்குன்னு நான் பொய் சொல்ல நீ என்ன செய்வ என்று சவால் விடுபவனை எதிர்த்து மீள முயல்வது இந்த வாழ்வு. அவனை போய் நம்ம சவால் விட்டு மீட்டு வர முடியுமா, அது கஷ்டம். மோட்ச வாயிலில் நிற்பவரையே ஆண்டவன் பிள்ளைக்கறி கேட்கின்றான். ஆண்டவன் பிள்ளைக்கறி கேட்டா நம்முடைய கதை வரலாறு சொல்கிறது. மோட்ச வாயிலில் நிற்கின்றவரையே ஆண்டவன் பிள்ளைக்கறி கேட்கின்றான். மட்டமான சவால் உயர்ந்தவனுக்கே வரும், அவன் உள்ளுரை உன்னதம் வெளிப்படுகின்ற நேரம். யாருக்கு வந்து உயர்ந்தவனுக்கு மட்டமான சவால் வருதுன்னு சொன்னா அதுதான் அவனுடைய உள்ளுரை உன்னதம் வெளிப்படுகிற நேரங்கிறார். உள்ளுரைன்னு அவனுடைய உள்ளுரையில யார் இருக்கா, உள்ளே யார் உறைந்து கொண்டிருந்தா, ஆன்மா உறைந்து கொண்டிருக்கிறது, அன்னை உறைந்து கொண்டிருக்கின்றார், இறை எங்க இறை அம்சம் இருக்கிறது. அப்போ எந்த நேரத்துல உனக்கு மட்டமான சவால் உனக்கு வருகிறதோ, உயர்ந்தவனுக்கு வருகிறதோ, அதுதான் உள்ளுரை உன்னதம் செயல்படும் நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிவதுதான் ஆன்மீகம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் இன்னல் வருதோ அந்த இன்னலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய அம்சம் இருக்கிறது, எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதுவது போல, மட்டமான சவால் உயர்ந்தவனுக்கே வரும் என்றால் அந்த நேரமே உள்ளுரை உன்னதம் வெளிப்படுகின்ற நேரம், அதை அறிவதுதான் ஆன்மீகம். அது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஆன்மீகவாதி ஆயிடும், நம்ம தெரிஞ்சுக்காம விழித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். உன்னுடைய பாகத்தை தம்பிக்கு நான் கொடுக்க போகிறேன், உனக்கு சம்மதமா? அண்ணனை கூப்பிடுற, உன் பாகத்தையும் சேர்த்து தம்பி கொடுக்க போறான், உனக்கு சம்மதமான? அப்பா கேட்கிறார், நம்ம அண்ணன்னு நினைச்சுப்போம், நம்மள்கிட்ட வந்து அப்பா கேட்கிறார், உனக்குள்ள பாகத்தையும் சேர்த்து யாரு கொடுக்க போறான், உன் தம்பி கொடுக்க போறோம், உனக்கு சம்மதமானதை கேட்கிறார். உன் பாகத்தை தம்பிக்கு நான் கொடுக்க போகிறேன், உனக்கு சம்மதமா? என தகப்பனார் மகனை கேட்கின்ற நேரம் வாழ்வில் பாதகமான நேரம். சம்பாதிக்காத தம்பிக்கு சம்பாதித்த அண்ணன் பங்கு கொடுப்பது பெருந்தன்மை. இது மாதிரி தகப்பனார் கேட்கறது பாதகமான நேரம்னு சொன்னா, அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, சம்பாதித்த அண்ணன் சம்பாதிக்காத தம்பிக்கு பங்கு கொடுப்பது பெருந்தன்மை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இரண்டு சக மொத்தம் 3 சகோதரர்கள், பெரியவர் ஒன்றும் வேலையே செய்யல, அவர் சும்மா உட்காந்து, அந்த காலத்துலாம் சும்மா உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சென்னையிலேயே உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம். கடைசியில் ரெண்டு பேர் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் உழைப்பால ஒரு பெரிய நிலத்தை வாங்குறாங்க. இப்படி நிலத்தை வாங்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அண்ணன் பேரையும் சேர்த்து 3 பேருக்கும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதை இங்கே அப்பா சொல்றாரு, சம்பாதிக்காத தம்பிக்கு சம்பாதித்த அண்ணன் பங்கு கொடுப்பது பெருந்தன்மை. அது பெருந்தன்மை, அந்த பெருந்தன்மைக்கு நிச்சயம் வாழ்க்கை நமக்கு ரிசல்ட கொடுக்கும். அந்த நேரம் பாரபட்சமான தகப்பனார் பாதகம் விதிப்பது கொடுமை. இது மாதிரி கேட்கறது கொடுமை, பாதகமான நேரம் தானே. தவம் செய்யாமல் மோட்சம் போகும் நேரம் என ஆன்மீக பக்குவம் இதை அறியும். இந்த நேரம் வந்து எங்க கொண்டு போவோன்னு அப்படின்னு கேட்டா, நீ தவமே செய்ய வேண்டாம், தவம் செய்யாம நீ மோட்சத்துக்கு போகக்கூடிய நேரமும் அந்த நேரம் என்று ஆன்மீக பக்குவம் இதை அறியும். நம்மிடம் வந்து உன்னுடைய ஷேரை நான் தம்பிக்கு எழுதி கொடுத்துறேன்னு தகப்பனாரே கேட்கிறாரு, உனக்கு சம்மதமானு கேட்டார்னா, அந்த நேரத்தை நீ எப்படி மாத்திக்கலாம்னு கேட்டா, அதே நேரத்தை தவமே பண்ணாம மோட்சத்துக்கு போகக்கூடிய நேரமாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த சூழ்ச்சி பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். தவம் செய்யாமல் மோட்சம் போகின்ற நேரம் என ஆன்மீக பக்குவம் இதை அறியும் என்றால், நம்ம மனசு என்ன சொல்லுது, யாருக்கு வேணும் இந்த பக்குவம், இதெல்லாம் வந்து கடன் நடைமுறைக்கு ஆகாது, கடைக்கு வருவாது, யாருக்கு வேண்டும் இந்த பக்குவம் என்று மனம் கேட்கும். நெடுநாள் கழித்தும் மனம் அதை ஏற்காது. எவ்வளவு நாள் கழிச்சாலும் அது மனசை ஏற்குமா? என்ன நம்ம பொங்கு கொண்டு போய் தம்பி எடுக்கணும்னு சொல்றாரு, நம்ம சம்பாதிச்ச சொத்தை தம்பிக்கு சேர்த்து எழுதி கொடுக்கறதா என்ற செய்தி எல்லாம் எவ்வளவு ஆண்டு கழித்தாலும் மனம் அதை ஏற்காது. திருவுருமாற்றம் எளிய கருத்து. திருவுருமாற்றம் எளிய கருத்துங்கிறார் அப்பா. இருவர் மாற்றம் எளிய கருத்து. செயல்படுத்தவும் நினைக்க முடியாத ஒன்று. எளிய கருத்து தான், ஆனா அதை நம்மளால செயல்படுத்த முடியவில்லை. செயல்படுத்தவும் நினைக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மனித சுபாவம் முரண்டு செய்யும். நம்ம திருவர் மாற்றணும்னு மனசு நினைச்சாலும் நம்முடைய சுபம் என்ன பண்ணும், இடறு பண்ணும், இடறு செய்யும். பிடிவாதம் செய்தால் பிடாரியாக மாறி எதிர்க்கும். அப்பா வந்து அவசரத்தை பொறுமையா மாத்தணும், நிதானமா மாத்தணும் சொல்றாரு. அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் அவசரத்தை ரொம்ப கஷ்டம். இப்படி மாத்தணும்னு நினைச்சா எப்படி இருக்கும்னு கேட்டா, விடாரியாக மாறி எதிர்க்குமா? நீ எப்போதும் போல இரு, நீ அப்ப திடீர்னு மாறணும்னு நினைக்கிற? ஏன்னா இப்ப திருவூர் மாவட்டத்துக்கு நம்ம இருக்கோம். துறவி வாழ்வில் இது போன்ற நிலைகளை ஆழ்ந்து அறிந்து துறவி என்ன பண்றாரு, வாழ்க்கையில் எதனா உண்டு, திருவுருகம் மாறுகின்ற நேரம் எல்லாம் இந்த வாழ்க்கையில மனித வாழ்க்கையில இந்தாராத்துல இருந்து கொண்டு செய்வது கஷ்டம். என துறவி வாழ்வில் இது போன்ற நிலைகளை ஆழ்ந்து அறிந்து இவை மனிதனால் முடியாதவை என துறவரம் பூண்டு. இதெல்லாம் சராசரி மனுஷனா இருந்தா நம்மளால முடியாது, அதனால நம்ம என்ன போவோம், துறவரத்துல எல்லாருக்கும் துறவரத்துக்கு போயிடுவோம் என்று துறவரம் பூண்டு ஞான யோகம் செய்ய மௌனத்தை நாடும் பொழுது. துறவரம் பூண்டுறாரு, அவர் மேற்கொள்கின்ற யோகம் ஞான யோகம். ஞான யோகம் செய்ய மௌனத்தை நாடும் பொழுது, அப்ப மௌனத்தை நாடுறார். மௌனத்தை நாடும் பொழுது வாழ்வில் துறந்ததை மனதில் தவத்தில் பூதாகரமாக எடுவதை கண்டு, இவர் போய் ஞான யோகம் சைலண்டா மௌனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவருடைய மனசுலையும் அவருடைய தவத்திலையும் எது பூதாகரமா எழுகின்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூதாகரமாக எழுகின்றது. வாழ்வில் துறந்ததை மனதில் தவத்தில் பூதாகரமாக எழுவதை கண்டு துறவரத்தை துறந்தவர் பலர். இல்லற வேண்டான்னு தான் துறவரத்துக்கு போனாங்க. அங்க போய் ராஜயோகம் பண்ணணும், ஞான யோகம் மௌனத்தை கடைபிடிச்சாங்க. மௌனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது, மனசும் தவமும் வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை பூதாகரமாக கலந்து வந்தது. அப்ப இங்கேயும் முடியல, நம்மளால் துறவரம் முடியவில்லை என்று துறவரத்தை துறந்தவர் பலர் அப்படின்னு எங்க அப்பா எழுதுறாரு. அதனால நான் பகவானுடைய கருத்து, அப்பா சொல்ற விஷயம் என்ன, வாழ்வனைத்தும் யோகம், ஆல் லைஃப் இஸ் யோகா. துறவரத்துல கிடைக்கின்ற சந்தோஷத்தை இல்லறதுக்கு இருந்து கொண்டே பெறலாம். இங்க மதத்தை தான், பகவான் தான் என்ற செய்தியை அப்பா சொல்றார். நோபால் பரிசு பெற்ற சித்தார்த்தா என்ற நூலினுடைய கதாநாயகன், சித்தார்த்தா என்ற நூல் வந்து நோபால் பரிசு பெற்ற கதை. அந்த நூலினுடைய கதாநாயகன் அதுபோல் அனுபவித்தவற்றை கூறுகின்றான். இது மாதிரி தவம் பண்ண போய் யோகம் பண்ண போய் மௌனத்துல என்னென்ன அனுபவம் பெற்றது என்றதெல்லாம் கூறுகின்றார். அந்த நூல் பௌத்த மத சிறப்பை உலகெங்கும் பரப்பியது. இந்த சித்தார்த்தா என்ற நூல் தான் பௌத்த மதத்தை உலகெங்கும் பரப்பியதுன்னு சொன்னார். இளைஞன் இந்தியா வந்து பௌத்த மத தியானம் பயின்று, நம்ம நாட்டுக்கு வந்து பௌத்த மத தியானம் பயின்று 7 மாதம் இருந்து திரும்பி போய் உலகம் இதுவரை கண்டு அறியாததை செய்கின்றான். அவனுடைய உயிரை சொல்றீங்க, உடலை உயிராலும் உயிரை மனத்தாலும் மனத்தை ஆத்மாவாலும் அரவணைத்தால், உடலை உயிராலும் உயிரை மனத்தாலும் மனத்தை ஆத்மாவாலும் அரவணைத்தால் உள்ள இடத்திலேயே அது நடக்கும். நீ தவம் பண்றது காட்டுக்கு போக வேண்டாம், எதையும் துறக்க வேண்டாம், உள்ள இடத்திலேயே நடக்கும். என்ன பண்ணணும், உடலை உயிராலும் உடல உணர்வால் உயிர்னா உணர்வு, உடலை உயிர் உணர்வாலும் உணர்வை மனத்தாலும் மனத்தை ஆத்மாவாலும் அரவணைக்கணும். உடல் வந்து எப்படி செயல்படுது, சில நேரங்கள்ல வேகமா உணர்வுனாலதான் செயல்படுது. உணர்வால் செயல்பட்டாதான் இந்த மாதிரி பிரச்சனைனா வருது. அப்ப உணர்வால் செயல்படாமல் அறிவால் செயல்படணும், அறிவால் செயல்படாமல் ஆன்மாவால் செயல்படணுங்கிறதா இங்க அரவணைக்குன்னு சொல்றாரு. உடலை உணர்வாலும் உணர்வை மனத்தாலும் மனம் என்ற அறிவை ஆன்மாவாலும் அரவணைக்க வேண்டும் என்றால் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் உள்ள இடத்திலேயே அது நடக்கும் என்று சொல்லி ஆன்மீகம் இந்தியரிடம் இல்லை. நிறைய புத்தகத்தில் அப்பா சொல்றா இதுல மாற்றி இருக்காது. ஆன்மீகம் இந்தியரிடம் இல்லை, ஆன்மீகம் இந்தியரிடம் இல்லை என்று சொல்லி இந்திய மண் ஆன்மீகத்தால் செறிந்துள்ளது. இந்திய மண்ணுக்கு ஆன்மீக செறிவு உண்டு, ஆனா இந்தியருக்கு ஆன்மீகம் இல்லை என்ற செய்தி இங்க சொல்றார். இந்த மண்ணை நாடி அந்நியர் வருகிறார். ஏன் அந்நியர் வருகிறார்? இங்க வந்து ஆன்மீகம் இருக்கிறது, ஆன்மீக ஆன்மீகம் தழைக்கக்கூடிய பூமி இந்தியான்னு சொல்லி இங்க அயல்நாட்டுக்காரங்க வருகிறார்கள். இந்த மண்ணை நாடி அந்நியர் வருகிறார் என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய வாக்கு. காயமே இது பொய்கடா, காற்றடைத்த பொய்கடா என்றார் முனிவர். பகவான் என்ன சொல்ற? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உடல் உயர்ந்தது, அதன் உயர்வு ஒளியை இருளாக்கியது. உடல் உயர்ந்தது, உடலனுடைய உயர்வு ஒளியை இருளாக்கியது. உடல் ஜடம், ஜடம் ஆனந்தம், ஆனந்தம் உலகில் இல்லை. அற்புதமான நேரம் ஆனந்தம் மின்னலாக வரும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ வரும்னு கேட்டா, அற்புதமான நேரம் ஆனந்தம் மின்னலாக வரும்னு சொல்றார். ஆனந்தம் மின்னலாக வருகின்ற நேரம் அற்புதமான நேரம். அப்படி வந்தால் தரிக்காது. வந்து நிலையா இருக்குமா? நிலையாக நிற்காது, தரிக்காது. இப்ப ரேடியோவில் இசை கேட்கிறோம், இனிமையா இருக்கு கேட்கும் பொழுது, கேட்கின்ற இசை காதல தங்கி பர்மனண்டா இருக்குமா? பர்மனண்டா இருந்து நமக்கு அது ஒழிச்சுக்கிட்டே இருக்குமோ? காதல தங்கி நிரந்தரமாக ஒழிக்காது, உடனே மறைஞ்சு போயிடும். ஆனந்தம் உயிரில் தளிக்காது, உணர்வுல வந்து ஆனந்தம் நிரந்தரமா இருக்காது. ஆனால் ஜடமான உடல் விழித்தால், ஜடமா இருக்கிற இந்த உடல் விழித்தால், விழித்து ஆனந்தத்தை பெற்றால், ஜடமா இருக்கிற உடல் விழிக்க வேண்டும், உடல் விழித்து, விழித்த உடல் ஆனந்தத்தை பெற்றால் ஆனந்தம் நிலைக்கும்னு சொல்றாரு. அப்ப ஆனந்தம் நிலைக்கணும்னு சொன்னா உடல் விழிப்பு பெற வேண்டும் என்று சொல்கின்றார். சில பேருக்கு ரேடியோவிலையோ டிவிலையோ ஒரு பாட்டு கேட்டா திருப்பி அவங்க முழுமையா அந்த பாட்டை சொல்ல முடியும் அவங்களால. அப்படி பாட்டை கேட்டு நிலையாக காதில் ஒழித்தால் அவருடைய உடல் விழிப்பு பெற்றுகிறது என்று பெயர் என்று பொருள். விழித்த உடல் திருவோறு மாறினால் ஜடம் ஆனந்தமயமான ஜீவனாகும் என்பதை சுட்டிக்காட்டுவதே இந்த தலைப்பு. அப்ப என்ன தலைப்பு சொல்லுது? உற்சாகத்துல உடல் சுறுசுறுப்பா இருக்கணும், ஆர்வமான அறிவால் உற்சாகம் உயரணும், ஆன்மா மனதை ஆதரவுடன் செயல்பட வேண்டும். சொன்னால ஒன்றோடு ஒன்று அரவணைக்க வேண்டும் சொன்னார். உடல் உணர்வாலும் உணர்வு மனத்தாலும் மனம் ஆன்மாவாலும் அரவணைக்கப்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்ற செய்தியை இங்கே அப்பா குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இந்த தலைப்பு சொல்வது என்று சொல்கின்றார். இப்ப நான்காவது செய்தியை சொல்கின்றார். காரண காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானியை போல் தலைகீழே புரிந்து கொள்ள கூடாது. சரியா புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானியே தலைகீழாதான் புரிஞ்சுக்கிறான்னு சொல்றீங்க. தலைப்பே காரணம் காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், விஞ்ஞானியை போல் தலைகீழே புரிந்து கொள்ள கூடாது. தர்க சாஸ்திரம் பேர் போனது. புதியதாக தர்க்கம் பயில்கின்ற சிஷ்யன் தொன்னையில் நெய் எடுத்து போன கதை. ஆஷாட பூதி தங்கக்கட்டியை கண்மூடி இழந்தது கண்டிகேசி. மூன்று கால்கள் நெற்றி கண் போல பிரபலமான கிருதி. இப்ப பார்த்தோம் அரசன் நிர்மாணமான ஒரு கதையை பார்த்தோம். அந்த அரசன் நிர்மாணமானவன் என்ற கதை. ஒரு கண் போனாலும் பரவாயில்லை என்ற கதைகள் உள்ள அளவும், எனக்கு ஒரு கண் போனாலும் அவனுக்கு ரெண்டு கண் போகணும், இந்த மாதிரி உள்ள கதைகள் உலகம் உலகம் உள்ள அளவும் எல்லா நாடுகளிலும் நின்று நிலைக்கும். ஏனென்றால் அவை மனித சுபாவத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை, ஆழ்ந்த கூறுகளை கூறுகின்றன. ஏன் இந்த கதையெல்லாம் பிரபலம் ஆகிறது? ஏனென்றால் இந்த கதைகள்லாம் மனித சுபாவத்தினுடைய ஆழ்ந்த கூறுகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அறிவில்லாத செயல் பெயர் போனது. அறிவு உள்ளதற்கு அடையாளம் பல. ஒருத்தருக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்று குறிப்பறிதல், குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். குறிப்பறிதல் ஒன்று, காரண காரியத்தை பிரித்து புரிந்து கொள்ள அறிவு வேண்டும். ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்பது அதில் முக்கியமானது. எதுக்கு எது ஆதாரம், நெய்க்கு தொன்னையா தொன்னைக்கு நெய்யா? தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்பது அதில் முக்கியமானது. தலைகீழே புரிந்து கொண்டால் விஷயத்தை, தலைகீழே புரிந்து கொண்டால் என்ன ஆகும், தலைகீழே புரிந்து கொண்டால் வளர்ச்சி தடைபடும். எதையும் தலைகீழா புரிஞ்சுக்கிட்டோம்னா வளர்ச்சி தடைபடும். பகுதி முழுமை அது போன்றது. ஏன்னா பகுதி தான் முழுமை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், பகுதியைத்தான் முழுமை என்று நினைத்து அறியாமையில் இருக்கோம். 1928 புத்த நெருப்பை இன்று வரை புரிந்து கொள்ளாததால் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 28 பொருளாதார நெருக்கடியை இதுவரை புரிந்து கொள்ளாததால் அது வளர்ந்துடையதான் இருக்கின்றது. பட்ட படிப்பும் அது போன்றது. ஏன் பட்டம் போடுகிறோம், பட்டம் பெறுகின்றோம், அதுவும் அது போன்றது. மனைவியின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வாழ்த்துக்களை இழக்க மனிதன் நிலை அது. மனைவியின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வாய்ப்புகளை இழக்க மனிதன் நிலை அது. பசுமை புரட்சியின் வெற்றிக்கு அது காரணம். இதெல்லாம் எது காரணம், காரண காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், விஞ்ஞானி போல் தலைகளாக புரிந்து கொள்ளக்கூடாது சொல்றார். பணம் முக்கியம் என உலகம் அறிவது அதற்கு சிறந்த உதாரணம். பணம் தான் முக்கியம் என்று மனிதன் நினைக்கிறானே, அதுதான் இதுக்கு சிறந்த உதாரணம். என்ன விஷயம், காரண காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், விஞ்ஞானி போல தலைகளாக புரிந்து கொள்ளாதான், பணம் தான் முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிறானே, அது தலைகளான விஷயம் என்று சொல்றார். அழகான பெண் எதை உடுத்தாலும் அவ்வுடை அழகாக இருக்கும். அழகு உடையில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலும் ஒரு கருத்து உண்டு. தலைப்பு அக்கருத்தை மறைமுகமாக வலியுறுத்துகிறது. பதவி பிரபலம் அது போன்றது. திறமையுள்ள ஒரு அறிவாளி தலைப்பை அறிந்தால், இந்த விஷயத்தை ஒரு அறிவாளி புரிந்து கொண்டால், காரண காரணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், விஞ்ஞானியை போல் தலைகளாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை ஒரு அறிவாளி தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், திறமையுள்ள அறிவாளி அறிந்தால் அவர் நாட்டில் முதன்மையாக வருவார் என்றால் அவருக்கு புரிவது அது அதிர்ஷ்டம். திறமையான அறிவாளிக்கு அவர் புரிந்து கொண்டால் அது அதிர்ஷ்டம். அது புரிந்த பிறகு பின்பற்றுவதை விட்டு வற்புறுத்தி கருத்தை எடுத்து கூறுவதில் காலம் செலவாகும். அதை பின்பற்றி செயல்படுத்தாம அதை பத்தி பேசிக்கொண்டே இருப்பார். பேச்சுல மட்டும்தான் செயல்பாடு இல்லாது. மௌனத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர் மௌனத்தை ஏற்காமல் மௌனத்தின் பிரபலத்தை வாய் வாயாமல் பேசுவது போன்றது அது. மௌனத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர் மௌனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மௌனத்தை பற்றி பேசிட்டே இருந்தாருன்னா மௌனம் அங்க பாலப்பட்டாங்கமா பின்பற்றமா இல்ல, அது மாதிரிதான் இருக்கு இந்த செய்தி. மூலம் எது, ஆதி எது, ஆதி மூலம் யார் என்று கேள்வி எழுப்பியதால் ஆன்மீகம் மோட்சம் எழுந்தது. இந்த கேள்விகளால் தான் ஆன்மீகம் மோட்சம் எழுந்தது. காரண காரியம் சரிவர புரிந்தால் இன்றைய பொருளாதார நெருக்கடி இருக்காது. விஞ்ஞானம் மூட நம்பிக்கையில் உழலாது. மக்கள் ஆன்மீகத்தை புறக்கணித்து மத வழிபாட்டை நாட மாட்டார்கள். ஆசிய நாடுகளில் ஏழ்மை இருக்காது. காரணத்தின் முக்கியத்துவத்தை அறியும் அறிஞன் விஞ்ஞானியை கடந்த மேதை. காரண காரியத்தை அறிகின்ற அறிஞன் யாரை விட பெரிய ஆளு, விஞ்ஞானி விட பெரிய மேதைன்னு சொல்றாரு. எளிய தவறு உலகை ஆளுகின்ற நிலை ஏற்பட காரணமானவற்றில் இது ஒன்று. எளிய தவறு உலகை ஆளுகின்ற நிலை ஏற்படுவதற்கு காரணம் இது ஒன்று சொல்றார். பணம் தான் முக்கியம், பணம் முக்கியமா மனிதன் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டா மனுஷன் எல்லாரும் பணம் தான் முக்கியங்க. காரண காரியத்தை சரியா புரிஞ்சுக்கல, விஞ்ஞானி மேல தலைகளை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபேக்டரியில 2000 வேலை செய்யறாங்க, அங்க ஒரு பெரிய இயந்திரத்தை இன்ஸ்டால் பண்ணினா 100 வேலை கொடுத்தா போதும், செலவும் குறையுது லாபம் அதிகரிக்குது. ஆனா எத்தனை பேருக்கு வேலை படுது, 2000 பதிலாக இப்ப 100 தான் வேலை செய்யறாங்க. அப்ப அங்க உழைப்பு கொடுக்கின்ற அந்த விஷயத்தை மறுக்கின்றார்கள். உழைச்சி சம்பாதிக்கிறது நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட் தெரியும், ஸ்பெகுலேட்டிவ் டீலிங் செய்யப்படுறான், ஸ்டாக் மார்க்கெட் தான் பங்கு சந்தை எல்லாம் சூதா போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகும், பணம் தான் முக்கியங்கிறதுனால பலருக்கு வேலை போயிடுது, கம்பெனியை மூடுறோம். எளிய தவறு என்னவென்றால் மனிதனை விட பணம் முக்கியம் என்று செயல்படும் பொழுது நம்முடைய பொருளாதார நிலை தவறி போகிறது. மனிதனுக்குத்தான் வேலை, வேலைக்காக மனிதன் அல்ல. மனிதனை தியானம் செய்யாமல் இருந்தால் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமே தலைத்து ஓங்கும் என்று இங்க அப்பா ஒரு செய்தியை சொல்கின்றார். அதுதான் இங்கு குறிப்பிடுகின்றார். எளிய தவறு உலகை ஆளும் நிலை ஏற்பட காரணமானவற்றில் இது ஒன்று முக்கியமானது. ரெண்டு செய்தி சொல்றார். உலகில் பெரும் பிரச்சனைகளை தீர்க்க உள்ளது. இந்த விஷயம் இப்ப சொன்ன நாலாவது விஷயம், பெரும் பிரச்சனைகளை உலக அளவுல தீர்க்க உள்ளது. சரியாக புரிந்து முறையாக எடுத்து சொல்பவர் தான் மேதை என அறிவார். இதை சரியாக புரிந்து கொண்டு எடுத்து சொல்பவர் பெரிய மேதையாக திகழ்வார் என்று செய்தி சொல்கிறார். அகாடமி இது போன்றவற்றை எடுத்து கூற தகுதி உள்ள ஸ்தாபனம். இன்று அகாடமி ஒரு பெரிய லட்சியத்தை எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த தத்துவம் அதற்கு இணையான முக்கியத்துவம் உடையது. அகாடமியினுடைய கோட்பாடு கொள்கை இந்த தத்துவத்திற்கு இணையானது. இத்தத்துவம் ஒருவருக்கு முழுமையாக சரியாக புரிந்தால் அவர் இடைவிடாமல் பின்பற்றினால் அவர் வாழ்வில் எட்ட முடியாத உயர்வு இல்லை. இந்த ஒரு செய்தியை யாரை சரியா முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுகின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எட்ட முடியாத உயர்வே கிடையாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரத்தை எட்ட முடியும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அறிவு ஆழத்தில் ஜோதியாகும் சட்டம் இது. அறிவு ஆழத்துல ஜோதியாகின்ற சட்டம் இதுன்னு இங்க பாயிண்ட் சொல்றாரு அப்பா. 30 ஆண்டாக மனைவியின் ஆதிக்கத்தில் உள்ளவன், 30 வருஷமா மனைவியுடைய ஆதிக்கத்தில் உள்ளவன், 10 ஆண்டாக கம்பெனியை கொள்ளையடிக்கின்ற மேனேஜரை அனுமதிப்போம், தன்னுடைய ஆயுதமும் தன் கைப்பொருளும் பிறன் கையில் கொடுத்த பேதையும், சந்திரனை சூரியன் என்றும் சூரியனை சந்திரம் என்றும் கூறுகின்ற வான சாஸ்திரியும் மீண்டும் உயிர் பெறும் சட்டம் இது. இவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பின்பற்றினால் அவர் உயிர் பெறலாம் என்ற விஷயத்தை சொல்கிறார். தெரியாத இடங்கள் உண்டு, தெரிய முடியாத இடங்கள் உண்டு, உலகம் அறிந்து தான் அறியாத போக்கு உண்டு. தெரியாத இடம் இருக்கும், தெரிய முடியாத இருக்கும், ஆனா இந்த உலகம் எப்படி சொன்னா தெரிந்து கொண்டு தான் அறியாத போக்குல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தெரிஞ்சதே தெரியாம தெரியாத போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திங்க சொல்றார். இது எப்படி இருக்குன்னா தூங்குறவனை எழுப்பிக்கலாம் சொல்றது அது மாதிரி இருக்கு இந்த செய்தி. பகவான் ஆரம்ப நாட்களில் தன்னை சுதந்திர போராட்ட வீரராகவே நினைத்தார். ஓர் கவியாக தன்னை அறிவார். தன்னை வந்து சுதந்திர போராட்ட வீரராகவும் ஒரு கவியாகவும் பகவான் தன்னை நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் தன்னை யோகியாக அவர் அறியவில்லை. அவதாரத்தை கடந்த ஆண்டவன் இறைவன் வரும் தருணத்தில் உலகிற்கு அதை அறிவிக்க வந்ததை அவதாரத்தை கடந்த ஆண்டவன் இறைவன் வரும் தருணத்தில் உலகிற்கு அதை அறிவிக்க வந்ததை அவரே நெடுநாள் அறியவில்லை. அவர் ஆண்டவனாக ஆண்டவன் முழுமையாக இங்கே இறைவனுடன் தருணமாக பூமியில வந்திருக்கிறார் என்பதை அவரே அறியவில்லை. மத என்ன பண்றாங்க, ஜப்பான் கவர்மெண்ட் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, பகவான் அல்ஜீரியா நாட்டுக்கு நாடு கடத்துறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணாங்க. அப்ப மதர் என்ன பண்ண தன்னுடைய சகோதரன் மூலமாக அதை தடுத்து நிறுத்தினார். அதே மாதிரி ஜப்பான் பாண்டிச்சேரி மெட்ராஸ் சென்னை மீது குண்டு வீசக்கூடாது என்று அன்னை கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு ஜப்பான் செயல்பட்டது. இருந்த போதும் அந்த போரானது பகவான் பிறந்த இடத்திற்கு வந்தவுடன், போர் எங்க வந்துச்சு, பகவான் பிறந்த இடத்திற்கு, பகவான் பிறந்த இடம் எங்க, வங்காளத்திற்கு, கல்கட்டாவுக்கு வந்தது. போர் பகவான் பிறந்த இடத்திற்கு வந்தவுடன் ஜப்பான் தோற்றுறது, ஜப்பான் தோற்று போச்சு. உலக போரை வென்றது ஆன்மீக சக்தி. அதை பகவான் இங்கிலாந்திற்கு சர்ச்சில் மூலம் அனுப்பினார். இந்திய சுதந்திரத்திற்கு பரம எதிரியான சர்ச்சில் மூலம் இந்திய சுதந்திரத்திற்கு மூல காரணமான போர் வெற்றியை பகவான் பெற்றது உலக ஆன்மீக வாழ்வில் ஓர் அற்புதம். இந்தியாவுக்கு பரம எதிரி சர்ச்சில், பரம எதிரியான சர்ச்சில் மூலமே இந்தியாவுக்கு உலக போர்களிலிருந்து தொந்தரவு வராம காப்பாற்றினது ஆன்மீக சக்தி. அது யாருடைய சக்தி, பகவானுடைய சக்தி. பரம எதிரியான சர்ச்சில் மூலம் இந்திய சுதந்திரத்திற்கு மூல காரணமான போர் வெற்றியை பகவான் பெற்றது உலக ஆன்மீக வழி ஒரு அற்புதம். இந்திய மண் புனிதமானது. பகவான் பிறந்த ஊரை எவர் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், பகவான் பிறந்த ஊரை எவர் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அதற்கு எலக்ட்ரிசிட்டி போல் கண்ணுக்கு தெரியாமல் ஷாக்கடிக்கின்ற முழு சக்தி உண்டு. பகவானுடைய பிறந்த ஊராகிய அந்த கல்கத்தாவுக்கு உள்ள பவரை சொல்றப்பா, அதற்கு கண்ணுக்கு தெரியாமல் ஷாக்கடிக்கின்ற முழு சக்தி உண்டு. உலக போர் இந்திய மண்ணை எட்டாமல் தடுத்தது ஆன்மீகம். ஏன் வந்து உலக போர் இந்தியாவை பாதிக்கலன்னு சொன்னா, இந்தியா ஆன்மீகத்திற்கு உரியது, அதை தடுத்தது எது? ஆன்மீகம். சர்ச்சிலை வைத்து இங்கிலாந்தை தட்டி எழுப்ப முடிந்தது ஆன்மீகம். இங்கிலாந்து மக்களை வந்து சர்ச்சில் தட்டி எழுப்பினார்னா அதுக்கு காரணமே ஆன்மீகம் தான் சொல்றாரப்ப. சர்ச்சிலை வைத்து இங்கிலாந்தை தட்டி எழுப்ப முடிந்தது ஆன்மீகம். அதன் மூலம் யாரு? அதன் மூலம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். பகவான் தான் சர்ச்சில் மூலமாக செயல்பட்டு இங்கிலாந்து நாட்டு மக்களை தட்டி எழுப்பி இந்த உலக போரிக வெற்றியை பெற்றுக் கொடுத்தது பகவான் ஸ்ரீ அரவிந்தர். இந்த விவரம் உலகம் அறியாதது. சர்ச்சிலுக்கு தெரியுமோ? சர்ச்சிலுக்கும் தெரியாது. சர்ச்சிலுக்கு தெரிந்தால் அவர் கேலி செய்வார், அவரையும் கேலி செய்வார் சர்ச்சிலே. உலக போரை வென்றவர் ஆயுள் முடியும் வரை இங்கிலாந்து பிரதமராக இருப்பது சரி. சர்ச்சில் தான் உலக போரை வென்றவர் இங்கிலாந்து சார்ந்தார். இப்ப அவரு தானே ஆயுள் முழுக்க பிரதமராக இருக்கணும். ஆனால் 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றார் சர்ச்சில் என்பதால் பகவான் அவரை பதவியிலிருந்து விலக்கினார். யாரு சுதந்திரத்துக்கு தடையா இருந்ததுன்னா? சர்ச்சில் தான். 1947 அவர் தடையா இருந்த காரணத்தினால பிரதமர் பதவியிலிருந்து வெளியில் அனுப்பினார் பகவான். ஆனால் அவர் சேவைக்கு பெரும் பரிசு உண்டு என்பதால், அவர் என்ன பெரிய சேவை செய்தார் உலகத்திலே, உலக போரை வென்று இங்கிலாந்துக்காக செயல்பட்டார் என்ற காரணத்தினால் பகவான் அவரை மீண்டும் பிரதமர் ஆக்கினார் என்ற ஆன்மீக செய்தியை யார் நம்ப போகிறார்கள்? சர்ச்சிலால் நம்ப முடியுமோ? முடியாது. சர்ச்சில் என்ன சொல்றாரு? அவர் இங்கிலாந்து என்ற இந்த சிறு நாடு இவ்வளவு போரில் இருந்தும் இந்த பெரிய நாடான இந்தியாவை காப்பாற்றிய அற்புதத்தை உலகுக்கு எடுத்து கூறி வியந்தார். இவ்வளவு சின்ன நாடான இங்கிலாந்து இவ்வளவு பெரிய நாடான இந்தியாவை உலக போரில் இருந்து காப்பாத்திச்சு என்று சொல்லி சர்ச்சில் வியந்து போனார். ஆனால் அதனுடைய மூலம் யார் என்று கேட்டால், அதனுடைய மூலம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அறிவின் முதிர்ச்சி தத்துவம். தத்துவம் ஜீவனில் கனிந்து மனிதன் கவியாகிறான். அறிவோட முதிர்ச்சி தான் தத்துவம்னு சொன்னார். தத்துவம் ஜீவன்ல கணிந்தால் மனிதன் கவியாக மாறுகின்றான். கவியின் உயர்ந்த நிலை யோகி என்பது பகவான் விளக்கம். பகவான் என்ன பெற்றாரோ அதே விஷயத்தை இங்க அப்பா சொல்லி இதை பகவான் விளக்கம் என்று குறிப்பிடுகின்றார். பெண்மை அறிவை ஆனந்தப்படுத்தும் தன்மை உடையது. பெண்மைக்கு அறிவை ஆனந்தப்படுத்துகின்ற தன்மை உள்ளது. பெண் மனைவியாக மாறுவது மனித வாழ்வில் சிறந்த கட்டம். பெண் மனைவியாக மாறுவது மனித வாழ்வில் சிறந்த கட்டம். பெரியோரை வியத்தலும் சிறியோரை இகழ்தலும் இல்லை என்ற மனநிலைக்கு நிதானம் என்று பெயர். நமக்கு தெரியும் தானத்துல சிறந்தது நிதானம். பெரியோரை போற்றுதலும் சிறியோரை இகழ்தலும் இல்லை என்ற மனநிலைக்கு தான் நிதானம் என்று பெயர். இறைவன் மனிதனுக்கு மோட்சம் தருவான், சரணாகதி திருவுருமாற்றம் தரும். இறைவன் மனிதனுக்கு மோட்சம் தருகிறான் என்றால் சரணாகதி தத்துவம் மனிதனுக்கு திருவுருமாற்றத்தை தருகின்றது. மனம் உயர்ந்து, உயர்ந்த மனம் நெகிழ்ந்து பெண் பெருமை பெற்று, என்னென்ன கண்டிஷன் போறாரு பாருங்க. மனம் உயரணும், உயர்ந்து நெகிழ்ந்து போக வேண்டும், பெண் பெருமை பெற வேண்டும். மனம் உயர்ந்து நெகிழ்ந்து பெண் பெருமை பெற்று மனைவியானால் கணவனுக்கு பூலோக சொர்க்கம் தருவாள் என்பது உண்மை என்ற செய்தியோட இந்த விஷயத்தை எங்க அப்பா முடிக்கின்றார். அப்போ ஒரு பெண்ணானவள் உயர்ந்து நெகிழ்ந்து பெருமை பெற்று மனைவியானால் அவள் கணவனுக்கு எதையே வழங்கலாம், பூலோக சொர்க்கத்தை வழங்கலாம் என்ற உண்மையை இங்கு சொல்லி இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு போகின்றோம். 32வது செய்தி. இன்னும் ஒரு முறை அன்பர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இதுல வாழ்க்கையை நம் கட்டுப்பாட்டு கொண்டுவதற்கான மனோபாவங்களும் செயல்பாடுகளும் இந்த தலைப்புல 50 செய்திகளை மதர் சர்வீஸ் சொசைட்டியினுடைய செயலாளர் திரு என் அசோகன் அவர்கள் எழுதினார். அந்த 50 செய்திகளுக்கும் குருநாதர் அப்பா அவர்கள் ஸ்பீச் காப்பியாக விளக்கத்தை எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த விளக்கத்தை தான் நாம சொற்பொழிவாக ஆக்கிக் கொண்டு கொண்டிருக்கின்றோம். அதுல இப்ப 32வது செய்தி. சூட்சமம் ஜடத்தை விட சக்தி வாய்ந்தது. சூட்சமம் ஜடத்தை விட சக்தி வாய்ந்தது. சூட்சமம் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஜடமும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வரும். சூட்சமும் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஜடமும் நம் கட்டுப்பாட்டிற்குள் வரும். ஏனென்றால் சூட்சமும் ஜடத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதுதான் அந்த செய்தி. தத்துவப்படி ஜடம் சூட்சமத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதால் மேற்கொண்டது உண்மை. தத்துவம் என்ன சொல்லுது? சூட்சமம் தான் ஜடத்தை சிக்ஷித்தது என்று சொல்கிறது. அதே காரணத்தினால சூட்சமம் ஜடத்தை விட உயர்ந்தது, சக்தி வாய்ந்தது என்பது நமக்கு தெரியும். விவசாயத்துக்கு எது முக்கியம்? விவசாயத்துக்கு மழை முக்கியம். வியாபாரத்திற்கு மார்க்கெட் முக்கியம். தீவு முதல்ல கொடுத்த முக்கியத்துவமே மார்க்கெட்டுக்கு தான். மார்க்கெட்டுக்கு ஜீவன் அளித்தார். தீவு 1,500 கோடி ரூபாயை 23 வயசுல பெற்றார்ன்னு சொன்னோம். வியாபாரத்திற்கு மார்க்கெட் முக்கியம். அரசாங்க வேலைக்கு எது முக்கியம்? அரசாங்க வேலையில் அதிகாரியை முக்கியமாக கருதினாலும் வேலை செய்கின்ற அந்த ஒரு நிலைக்கு உயர்ந்த நிலை தான் முக்கியம் என்று சொன்னாலும், சுப்பீரியர் தான் சபாநிதிக்கு உயர்ந்தவர், கீழே பணிபுரி அதுக்கு உயர் அதிகாரி தான் உயர்ந்தவர். உயர் அதிகாரி முக்கியமாக கருதினாலும் அதை விட முக்கியம் பொதுமக்கள் அபிப்பிராயம். விவசாயத்திற்கு மழை முக்கியம், வியாபாரத்திற்கு மார்க்கெட் முக்கியம், அரசாங்க வேலைக்கு மக்கள் அபிப்பிராயம் முக்கியம். மழை, மார்க்கெட், மக்கள் அபிப்பிராயம் இங்கே சூட்சமம். பயிர் உற்பத்தி ஆபீஸ் வேலை ஜடம். விவசாயம் என்ற பயிர் உற்பத்தி உற்பத்தி செய்தல், வியாபாரத்தில் மார்க்கெட்டுக்கு, ஆபீஸில் வேலை செய்கிறது ஜடம். ஆபீஸில் வேலை செய்பவன் தன் வேலையின் முக்கியத்துவத்தை மட்டும் கருதுவான், ஆனால் அதுவே எப்பொழுதும் இல்லை. முக்கிய நேரம் என்று வந்தால் அந்த வேலை மக்கள் அபிப்பிராயத்திற்கு உட்படும். எப்படி விவசாயிக்கு மின்கட்டணம் முக்கியமோ அதே மாதிரி அலுவலகத்தை, அரசாங்க அலுவலகத்தை வேலை செய்வதற்கு மக்கள் அபிப்பிராயம் முக்கியமான விஷயமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். சூட்சமம் எது, ஜடம் எது என்று சொல்கின்றார். சூட்சமம் எது? மழை, மார்க்கெட், மக்கள் அபிப்பிராயம் சூட்சமம். ஜடம் எது? பயிர் உற்பத்தி ஆபீஸ்களை ஜடம். சூட்சமம் ஜடத்தை ஆள்கிறது. சூட்சமத்தை ஜடத்தை விட சூட்சம் சக்தி வாய்ந்தது என்ற செய்திங்க நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் பணத்தை மட்டும் முக்கியமாக கருதுகிறோம். குடும்பத்தில் பணம் முக்கியம். குடும்பத்தில் ஜடம் எது என்று கேட்டால் பணம். சூட்சமம் எது என்று கேட்டால் குணம். பணம் ஜடமாகவும் குணம் சூட்சமமாகவும் இங்கே தெரிந்திருக்கும். நாம் பணத்தை மட்டும் கருதுகின்றோம். ஜடமான பணம் சூட்சமமான குணத்திற்கு கட்டுப்பட்டது என்பதை நாம் அறியோம். குணத்திற்கு பணம் கட்டுப்படும் என்பதை நாம் அறியோம் சொல்லி ஒரு உதாரணம் சொல்றப்பா. பொறுப்பு குணம். குணம் வந்து பொறுப்பா இருந்ததுன்னா அங்க எங்க செயல்படி செயல்படும். அக்கா பொறுப்பற்றவள், தங்கை பொறுப்பானவள் என்றால் வருமானம் ஒன்று என்றாலும் அக்காவுக்கு பணம் எப்பொழுதும் தட்டுப்பாடு, தங்கைக்கு அது இருக்காது. ஏனென்றால் குணம் எப்படி இருக்கு? பொறுப்பற்றவள், பொறுப்பானவள். பொறுப்பானவளா யாரு இருக்காலும் அவளுக்கு பண தட்டுப்பாடே இல்லை. பொறுப்பற்றவளா யாரு இருக்காலும் அவளுக்கு பண தட்டுப்பாடே இருக்கு. இதுதான் நம்ம குடும்பத்தில் பாரம்பரிய சிரித்து வரும். பொறுப்போட இரு, பொறுப்போட இரு. அதுதான் இங்க அப்பா சொல்றாரு. பொறுப்பு என்பது குணம், அது சூட்சமமானது. பணம் என்பது ஜடம். அப்போ குணம் என்ற, பொறுப்பு என்ற குணம் உயர்வாக இருந்தால் பணம் என்ற ஜடம் அதற்கு கட்டுப்படும். அப்ப நிறைய சம்பாதிக்கலாம் என்று ஆகிறது. மார்க்கெட் கட்டுப்படுகிறது, பணம் தட்டுப்பாடு இல்லை, மனம் ஒத்துழைக்கிறது, ஆபீஸ் வேலைக்கு மக்கள் தடையாக இருப்பதில்லை என்பவற்றை நாம் அதிர்ஷ்டம் என்று கருதுகிறோம். மார்க்கெட் நமக்கு கட்டுப்படுது, அப்படின்னா பொருள்லாம் உடனே உற்பத்தியான பொருள் உற்பத்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கட்டுப்படுதுன்னு அர்த்தம். பண தட்டுப்பாடே கிடையாது, மழை ஒத்துழைக்குது. விவசாயத்துக்கு மழை ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். எங்க ஊர்லாம் விவசாயம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெஞ்சியும் கிடக்கும் பெய்யாமலும் கிடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை அண்ணாட்ட இருக்கும்போது சொன்னார், இந்த வருஷம் மழையினால இவ்வளவு விளைவு சேதம் வந்துருச்சு. ஒரு விவசாயி வந்து உண்மையிலேயே இங்கே ஜானமைத்து வந்து கேட்டேன், சார் இந்த வருஷம் மழையை நீங்கள் வந்து அருளில் அனுப்பிச்சு சொல்லுங்கள், இந்த வருஷம் மழை பெஞ்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு 8 வருஷம் முடி ஒருத்தர் வந்து கேட்டார். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியல. அப்போ ஒன்றும் என்ன பதில் சொன்னதுன்னா, கேட்டு சொல்கிறாங்க அண்ணாட்ட கேட்டு. இப்போ என்ன சொன்னார் சரின்னு சொன்னால், இந்த வருஷம் அருள்னால மழைன்ற அதிர்ஷ்டத்தினால வந்து நஷ்டம் வருதுன்னு சொன்னால், இதையும் சேர்த்து பல மடங்கு அடுத்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டமாக திரும்பி வரும் என்ற மனநிலையில் இந்த நம்பிக்கை எடுத்துக்கொண்டால் இந்த வருஷம் 10,000 நஷ்டம், அடுத்த வருஷம் 30,000 லாபமாக கிடைக்கும் என்று அங்கே பதில் வந்தது. அதே மாதிரி எது நமக்கு முக்கியம்? சூட்சமம் முக்கியமா, ஜடம் முக்கியமா? சூட்சமம் தான் முக்கியம் என்பதுக்காக சொல்கிறாங்க. பணம் தட்டுப்பாடு இல்லை, மனம் ஒத்துழைக்கிறது, ஆபீஸ் வேலைக்கு மக்கள் தடையாக இருப்பது இல்லை என்றால் அதை நாம் அதிர்ஷ்டம் என்று கூறுகின்றோம். அதனுடைய நுணுக்கமான ரகசியத்தை அறியவில்லை என்பதைத்தான் இந்த தலைப்பு கூறுகிறது. இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, மார்க்கெட் எப்படி கட்டுப்படுது, பணம் எப்படி தட்டுப்பாடாம இருக்கு, மனம் மழை எப்படி ஒத்துழைக்குது, வேலைக்கு வருகின்ற மக்கள் எப்படி சரியாக இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் உள்ள என்பதிலெல்லாம் உள்ள நுணுக்கமான ரகசியத்தை அறியவில்லை என்பதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு சொல்கிறது. அப்ப நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டும், சூட்சமம் ஜடத்தை விட சக்தி வாய்ந்தது. சூட்சமம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ஜடம் நம்ம கட்டுப்பாட்டில் வரும் என்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக வாழ்வில் 50 அல்லது 100 அம்சங்களில் நாம் இதை காணலாம். யோகம் பயில்பவருக்கும் இது உண்டு. வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம், 100 1000 இடத்துல நாங்கள் பார்க்கலாம், யோகத்திலையும் இது உண்டுன்னு அப்பா சொல்றாரு. என் மகன் படிப்பது இல்லை, போதுமான வருமானம் பெறுவதில்லை, தருதலையாக இருக்கின்றான், கடன் வாங்கி அழிகின்றான், மகள் ரகளை செய்கிறாள், இப்படிலாம் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், தலைவிதின்னு சொல்லுவோம். தருதலையா இருக்கான், கடன் வாங்குறான், மகள் ரகளை பண்றா, வருமானம் இல்லை, பாவம் மகன் படிக்கலன்னு சொன்னா அது என்னன்னு சொல்றோம், தலைவிதி என்று சொல்கின்றோம். மகன் ரேங்க் வாங்குகின்றான், பெரிய வருமானம் பெறுகின்றான், நல்ல பிள்ளை, கடனே வாங்க மாட்டான், அமைதியானவன், இதை நம்ம எப்படி சொல்றோம், இவற்றை எல்லாம் ஜாதகம் அப்படி என்று கொள்கின்றோம். அதுல தலைவிதின் தான் இதை ஜாதகம்னு சொல்றான். வாழ்வில் இவற்றிற்கு பரிகாரம் இல்லை. தலைவிதி ஜாதகம்னா வாழ்க்கையில பரிகாரம் உண்டா, கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே தான் போயிட்டு இருக்கா. ஆனால் அன்னையிடம் தீர்வு உண்டு. அன்னையிடம் தீர்வு உண்டு என்றால் பெற்றோர் தம் பங்கை நிறைவேற்றிய பிறகு, பெற்றோர் தங்களுடைய பங்குகளை நிறைவேற்றணும், பெற்றோர் தங்களுடைய பங்குகளை நிறைவேற்றிய பிறகு பிரார்த்தனை தவறாது பலிக்கும். பிரார்த்தனை செய்யும் முன் சில சமயங்களில் பிரார்த்தனை இந்த மனசு வந்தோடனே பிரார்த்தனை செய்தே பலித்து விடும் என்று சொல்கின்றார். ஒரே பெற்றோருக்கு ஒரு பிள்ளை நல்லவனாகவும் அடுத்தவன் சுவாதீன மற்றமாகவும் இருப்பதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரே பெற்றோர் தான், ஒரு குழந்தை வந்து நல்ல குழந்தையா இருக்கான், இன்னொரு குழந்தை புத்தி சுவாதீனமா இருக்கா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பெற்றோர் பாரபட்சமானவர் என்பதே விஷயம், இதை நம்மளால ஏத்துக்க முடியுமோ? ஏண்டா ஒரு குழந்தை எப்படி இருக்கு, இன்னொரு குழந்தை எப்படி இருக்கு சொன்னா, பெற்றோர் பாரபட்சமானவர் என்பதே விஷயம். பெற்றோர் மனம் நேர்மையானால், பாரபட்சமாக இல்லாமல் நேர்மையாக இருக்குமே ஆனால், 75 வயதிலும் மகன் கட்டுப்படுவான், திருந்துவான். உண்மை என்னவென்றால், சூட்சமம் என்னன்னு சொல்றாப்பா, மகன் ஊதாரியாக தெரிந்தால் தகப்பனார் என்ன நினைச்சுக்கிறார்னா, நான் இப்படி இருக்க விரும்பினேன், நான் ஊதாரியா ஊர்லாம் சுத்தி பார்க்கணும் தெரியணும்னு நினைச்சேன், நடக்கவில்லை, என் மகனாவது அனுபவிக்கட்டும் என்று நினைப்பது பல பேர் விஷயத்தில் உண்மை. உண்மை கசக்கதான் செய்யும், பல பேர் விஷயத்தில் உண்மை. புத்தி சுவாதீனமற்ற குழந்தைகளுக்கு நேரடியாக தாயார் தகப்பனார் பெரும்பாலும் பொறுப்பாவார்கள். அப்பா எழுதுறாரு, எனக்கு தெரிந்த இடங்களில் கணவனுக்கு ஆழ்ந்த சுயநலம், மனைவிக்கு மனம் மாறியது. கணவன் ஆழ்ந்த சுயநலம் மாதிரியா இருக்கான், ஆனா மனைவிக்கு அதனால மனம் மாறியது. அப்பா சொல்ற, எனக்கு தெரிஞ்ச இடத்துல சம்பாதிக்காத மகன் ஏன் இருக்கிறான், இந்த குழந்தை சம்பாதிக்கலையே, சம்பாதிக்காத மகன் ஏன் இருக்கிறான் என்று தகப்பனாரோ தாயாரோ ஒரே ஒரு முறை நினைத்தாலும் என்ன இது பாருங்க, சம்பாதிக்காத மகன் ஏன் இருக்கிறான் என்று தகப்பனாரோ தாயாரோ ஒரே ஒரு முறை நினைத்தாலும் அது மகனை அடியோடு அழிக்கும். இந்த எண்ணம் வந்து பெற்றோர்கிட்ட இருந்ததுன்னா அந்த எண்ணமே மகனை அடியோடு அழிக்க செய்யும். 100 இல் 97 அல்லது 98 பேர் விஷயத்தில் இவை உண்டு. இவற்றை கடந்த நிலைகள் உண்டு, அவை தத்துவத்திற்கு உரியவை. இதை கடந்த நிலையும் உண்டு, அவற்றை அவையெல்லாம் தத்துவத்திற்கு உரியவை, வாழ்வுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி இப்ப சில செய்திகளை சொல்றார். எனக்கு டிரைவர் சரியா அமைகிறது இல்லை, வேலைக்காரி எப்பவும் சரியா அமைகிறது இல்லை, என் கட்சிக்காரனிடம் பணம் பெறுவது சிம்ம சொப்பம். கட்சிக்காரன் வருவான், நான் வழக்கு வாதாடுவேன், ஆனால் அவன்கிட்ட ஃபீஸ் கிடைக்கிறது சிம்ம சுப்பணம். வியாபாரம் ஆகும், ஆனால் கடன் வசூலாகாது. பயிரில் எந்த குறையும் இருக்காது, மழை சரி செய்யும். என் மகளுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைந்தது, ஆனால் பாழ் செய்து விட்டார். எலெக்ஷனில் கடைசி நேரத்தில் நான் ஏமாந்து போவது வழக்கம் என்பது போன்ற நூறு அனுபவங்களையும் இதற்கு எதிரான நூறு அனுபவங்களையும் நாம் கூறலாம். இதன் உண்மை மேலே கூறப்பட்டது, அதை அறிந்து மாற விரும்பினால். உண்மை மேலே கூறப்பட்ட அந்த செய்தி எது எதற்கு எதை விட சக்தி வாய்ந்தது என்ற செய்தி சொன்னார். இதன் உண்மை மேலே கூறப்பட்டது, அதை அறிந்து மாற விரும்பினால் ஜாதகம் கர்மம் தலைவிதி வாழ்வு ஆகியவற்றை கடந்து நல்ல வாழ்வு அமையும். சூட்சமம் ஜடத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை சொல்லி இதை நாம தெரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு நல்ல வாழ்வு அமையும். அன்னை பக்தருக்கு என் மனம் நேராக இருக்கிறது என்றால் பிரச்சனை மறையும். அப்ப அன்னை என்பவங்க ஏன் பிரச்சனை மறையல, என்ன பிரச்சனை சீராக தீரல, அந்த அன்புடைய மனசு நேரா இல்லைன்னு அர்த்தம். நேரா இல்லாத மனமுடைய அன்புடைய தீராதுங்கிறது எங்க அப்பா சொல்றாரு. என் மனம் நேராக இருக்கிறது என்றால் பிரச்சனை மறையும். இன்னொரு விஷயம் சொல்றாரு, பெரிய வருமானம் வரும்பொழுது வீண் செலவு பாதிப்பு, நிறைய பணம் வருதுன்னா வீண் செலவுலாம் ரொம்ப பாதிக்காது. அப்ப வீண் செலவு சரின்னு அர்த்தமா, அதனாலே வீண் செலவு சரி என்பது ஆகாது என்பது போல, அருள் உள்ள பொழுது அன்னையினுடைய அருள் உள்ள பொழுது மனம் முன்பின்னாக இருந்தாலும் பாதிப்பது இல்லை. அன்னையினுடைய அருள் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அப்ப நம்முடைய மனசு முன்னாடி பின்னாடி இருந்தாலும் நேராக இருக்குன்னு சொன்னோம், அப்படி இருந்தாலும் அது பாதிப்பது இல்லை. மக்கள் சூட்சமமானவர்கள், அன்னையோட அருள் செயல்பட்டு இருக்கு, மனசு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மக்கள் என்ன பண்ண சூட்சமானவர்கள் அதை கண்டுகொள்வார்கள், அதையே சட்டமாக பின்பற்றுவார்கள். அப்பா இதை காப்பி சொற்பொழி சொல்லிட்டாங்க, அருள் செயல்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நம்ம அதையே சட்டமாக மாற்றிக்கலாம் என்று இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவனே டெவலப் பண்ணிக்கிறாங்க. நம்ம சூட்சமானவர்கள் கண்டுகொள்வார்கள், அதையே சட்டமாக பின்பற்றுவார்கள், கொஞ்ச நாள் கழித்து அது பாதிக்கும். ஆரம்பத்தில் ஒன்றும் செய்யாது, கொஞ்ச நாள் கழித்து அது பாதிக்கும். அன்னை தெய்வம் என்பதுடன் தாய் அம்சமும் உள்ளவர். அன்னை தெய்வம் என்பதுடன் தாய் அம்சமும் உள்ளவர் என்பதனால் அன்பர் குறைகள் குறைகள் என்றாலும் அதனால் அவர் பாதிக்கப்படாதபடி பாதுகாப்பார். தாய் அம்சம் இருக்கிறதுனால அன்னைக்கு குறை இருந்தாலும் அந்த குறையினால ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் அவரை பாதுகாக்கின்றார் அன்னை. இது தாய் என்ற அம்சத்தில். அதையும் தாண்டி அதை கடந்து தெய்வத்தாய் என்ற அம்சமும் உண்டு. அன்னை தெய்வம், அன்னை தாயாகவும் செயல்படுகின்றார், தெய்வமாகவும் தாயாகவும் செயல்படுவது மட்டுமல்லாமல் அதற்கும் இன்னும் மேலே போய் தெய்வம் தாய் என்ற நிலைக்கு மேல் தெய்வத்தாய் என்ற அம்சமும் அன்னைக்கு உண்டு. அன்பர் அதையும் அளவு கடந்து தாண்டி விடுவார். அன்னைக்கு தெய்வத்தாய் என்ற அம்சம் உண்டு என்ற காரணத்தினால் அன்பர் அதையும் பயன்படுத்தி தன் குறையையே சட்டமாக்குவார். தெய்வம் தாய் தெய்வத்தாய், இப்ப தெய்வத்தாய் என் நிலைக்கு வந்ததுனால அதையே என்ன பண்றாரு, சட்டமாக மாற்றிக்கொள்வார். ஏன்னா அதாவது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் வச்சிருக்கீங்க, அன்னை இருக்கும்பொழுது அன்னையோட இருக்கணும், சில உண்மையான உள்ளவங்களும் போய் சொல்றாங்க மதர்கிட்ட, இந்த மாதிரி பிரச்சனையான உள்ளவங்களா இருக்காங்களா இவங்களா என்னன்னு கேட்கறாங்க. அப்ப மதர் என்ன சொல்றாங்க, அவர்களும் என் குழந்தைகள் அல்லவான்னு தான் சொல்றாரு. அவர்களும் என் குழந்தைகள் அல்லவான்னு அங்க தாயம் சொல்லப்படுகிறது. அதுதான் எங்க அப்பா சொல்றாரு, தெய்வ நிலை தாய் நிலை தெய்வ தாய் நிலைக்கு மூன்று விஷயத்துக்கு போய் தெய்வத்தாய் நிலை என்ற நிலைக்கு போய் அன்பர் என்ன பண்ணுவார், தன்னுடைய குறைகளையே சட்டமாக்குவார். தன்னுடைய குறைகளே சட்டமாக்குவார்னா என்னென்ன பண்ணுவார்னு அப்பா எழுதிருக்காரு, ஒட்டு கேட்பது. ஒட்டு கேட்பது அன்னைக்கு பிடிக்குமோ, ஒட்டு கேட்பது, பொறாமைப்படுவது, இருக்கிறதுலே மோசம் பொறாமை. பொறாமை என்ற ஒரு குணம் இருந்தால் அவனை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு அப்பா இருக்கார். ஒருத்தர் அழிஞ்சு படத்துக்கு பொறாமை இருந்தாலே இப்போ அழிஞ்சிடும், ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறார். பெரியவர்களிடம் அதிக பிரதிநிதித்தனமான பேச்சு பேசுவது, கடமையை செய்யாதது, குழந்தையை கொடுமை செய்வது, ஆபீஸ் அதிகாரத்தை அளவு கடந்து செய்வது, அதிகாரம்னு சொல்லி அதை அளவு கடந்து செயல்படுத்துவது, அல்பமான குணத்தை அவசியமாக வற்புறுத்துவது, அல்பமான குணத்தை அவசியமாக வற்புறுத்துவது, அதுவே சரி என நம்புவது போன்றவை எல்லையை மீறிய பின் அருள் பாதுகாப்பு இருக்காது. ஒரு எல்லை வரைக்கும் தான் பாதுகாப்பு இருந்துட்டே இருக்கும், அந்த எல்லையை தாண்டிட்டா அன்னையினுடைய பாதுகாப்பு அங்க கிடைக்காது. அப்ப என்ன சொல்லுவான், எனக்கு அன்னை என்ன செய்தார், இவ்வளவு குறையும் பண்ணிட்டு பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, அன்னை எனக்கு என்ன செய்தார் என்று கேட்கவும் வெட்கப்பட மாட்டார்கள். இதுதான் அன்பருடைய மனநிலை இருக்கிறது என்று சொல்கிறாப்பா. ஜடமான செயல் சூட்சமான குணத்தில் கட்டுப்படுவது நல்லது. முறை ஜடம், மூலம் சூட்சமம். முறை உட்பட வேண்டும். முறை எதற்கு உட்பட வேண்டும்? முறை மூலத்திற்கு உட்பட வேண்டும். அன்னையிடம் வந்து 10 அல்லது 20 ஆண்டுகளாக 20 வருஷமான அன்பர்களுக்கு தெரியாதது என்பது இல்லை. எல்லா சட்டங்களும் முக்கியம். இந்த சட்டப்படி நம்மை சரி செய்தால் கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும். இன்னைக்கு எல்லாம் பார்த்தது போல சட்டம் தான், வாழ்வின் சட்டம், ஆன்மாவின் சட்டம், ஒவ்வொரு செய்தியா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். வியாதி மருந்தால் குணமாகும், பயம் இருந்தால் தைரியமாக அது திருவுரு மாறும். இவற்றையெல்லாம் கடந்து நம் மக்கள் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று முனைந்து பல காரியங்களை செய்வார்கள். நான் நல்லவனாக இருக்கணும் அப்பா எழுதுவார். ஏன் அன்னை இடையராக நினைவு வச்சுட்டே இருக்கணும்? ஏன் அன்னை அழைத்துக் கொண்டே இருக்கணும் என்றால் ஒரு கேள்வி கேட்பார். அன்னையை நீ மறந்ததால் அன்றோ? அன்னையை நீ மறந்ததுனாலதான் திருந்திருக்க நினைச்சு பார்க்கணும் இருக்கிற, அன்னை அழைக்கணும்னு நினைக்கிற. அதே மாதிரி ஏன் நீ நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற? நீ நல்லவனாக இல்லாததுனால. நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம அண்ணன் நல்லவனாக இல்லாத காரணத்தினால் என்று சொல்வது போல அவர்கள் என்ன செய்வார்கள்? முனைந்து பல காரியங்களை செய்வார்கள். ஆரம்பத்தில் தவறு வராது. இங்க என்ன சொல்ற? அன்பனாக செயல்படுவதால் இருப்பதை விட, அன்பனாக செயல்படுவதால் இருப்பதை விட நல்லவனாக இருக்க முடியாது என அறியாமல் நல்லவனாக முயலும் பொழுது எல்லா முயற்சிகளும் தவறாக போகும். நல்ல பெயர் எடுக்கணும்னு முயற்சி பண்ணினா எல்லாம் தவறாதான் போகும். ஏனென்றால் மதர் சொல்றாங்க, மனிதனிடம் நல்ல பேர் வாங்க முடியாது, அதற்காக இயங்காதே, அதற்காக செயல்படாதே, ஆண்டவனிடம் மட்டும் நல்ல பேர் எடு என்கின்றார் அண்ணன். அப்ப அதை நம்ம என்ன பண்ணோம்? அதை விட்டுட்டு நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லவனா இருக்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிறோம். முயற்சி என்ன பண்றது? அந்த முயற்சி நல்ல பேர் வருமான வரை வராது. சில சமயங்களில் கெட்ட பேராக மாறி போகும். இதுக்கு உதாரணம் சொல்ல போனா சகோதரிகளுக்கு வந்தவங்க நிறைய செஞ்சுட்டே பார்க்க வரும், நிறைய செஞ்சுட்டே இருப்பார். ஒரு வருஷம் என்ன பண்ணுவார்? அவரால் செய்ய முடியாது, படிச்சு செஞ்சுக்குவார். உடனே அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க? போன வருஷம் செஞ்சதோட இந்த வருஷம் சரியா செய்வார் என்று குறைபட்டுக் கொள்வார்களே தவிர, ஏன் இந்த வருஷம் சகோதரர் நமக்கு செய்யல, அதுக்கு என்ன காரணம், அவர் நிலை எப்படி, இனி வரும் காலங்களில் நல்லா செய்வார் என்று அந்த மனநிலை அவர்களுக்கு வராது. என்ன செய்தாலும் மனிதனுக்கு நல்லது செய்வது என்பது, கெட்ட பேர் வருகிறது என்றால், நீ நல்லது செய்யணும், நல்லவனா இருக்கணும்னு நினைத்து நீ செயல்படும் போது கெட்ட பேர் வருகிறது என்றால், மதருக்கு செய் என்பதை பட்டால்தான் புரியும். மனுஷனுக்கு செய்யாத மதருக்கு செய் என்பது பட்டால்தான் புரியும், புத்தி வந்துதான் தெரியும் என்ற செய்தியை நம்ம நினைவு கொள்ள வேண்டும் என்று முனைந்து பல காரியங்களை செய்தால் அங்கு தவறாக போகும். எளியவருக்கு இது பிரச்சனை இல்லை, சுயநலமைக்கு இது வரவே வராது. நல்லதை அதிகமாக செய்ய முடிகின்ற அன்பர்களுக்கு மட்டும் இது தவறாது நடக்கும். ஏனென்றால் ஜடம் சூட்சிமத்திற்கு கட்டுப்பட்டது, செயல் குணத்திற்கு கட்டுப்பட்டது என்ற செய்தியை சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கின்றார். அடுத்த செய்தி 33வது செய்தி, அறிவோ உழைப்போ உற்சாகமோ தனியாக சாதிக்காது, மூன்றும் சேர்ந்து இணையும் பொழுது வெற்றி நிச்சயம். அறிவு உழைப்பு உற்சாகத்தை சொல்ற, இது மூணு தனித்தனியாக சாதிக்காது, மூன்றும் சேர்ந்து இணையும் பொழுதுதான் வெற்றி நிச்சயம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். உழைப்பவர் உத்தமர், அறிவில் சிறந்தவர் ஆன்றோர், உற்சாகம் புத்துணர்வு தரும் என்றாலும் இவை எவற்றாலும் தனித்து நின்று சாதிக்க முடியாது. இவை சேருவது குன்று மலையாவது, இணைவது இறைவனை செயலில் வெளிப்படுத்தும். இது சேர்ந்தாதான் குன்று மலையாகும், இறைவனை செயலில் வெளிப்படுத்தும். எந்த மூன்று? அறிவு, உழைப்பு, உற்சாகம். உழைப்பு உயர்ந்து உற்சாகமாக மலரும். உற்சாகம் பெறுகின்ற உறுதி, அறிவு பெறுகின்ற அமைப்பு, அவை இணையும் நேரம் அகமும் புறமும் ஒன்றாகும் தருணம். வெற்றி உண்டா இல்லையா என்பது கேள்வி இல்லை. இப்பொழுது அவை இணைவதே இகவாழ்வு சொர்க்கமாவது என்று இங்கே குறிப்பிடுகின்றார். உழைப்பு உயர்ந்தது, உழைப்பவர் உத்தமர், உழைப்பால் உயர்ந்த உத்தமரை உலகம் போற்றும். மேலும் ஒரு உண்மை உண்டு, 600-700 ஆண்டாக ஐரோப்பிய விவசாயி உழைத்தான். உழைப்பு முழுவதும் பிரபுவுக்கு போனது. அவனுக்கு உழைப்பு மட்டும்தான் மிஞ்சியது. புது உலகம் வந்த பிறகு உழைப்பின் பலனை அவன் உடமை ஆக்கியது. உழைப்பு பிரபுக்கு சாதித்தது, அவனுக்கு சாதிக்கவில்லை. உரிமை என்று வந்த பின்னரே உழைப்பு பலன் பெற்றது. உற்சாகம் ஆனந்தம், ஆனந்தம் பெற்ற உடல் ஆடும். உடல் ஆனந்தம் பெற்றால் உடல் ஆடும் சொல்றார். உற்சாகம் ஆனந்தம் பெற்ற உடல் ஆடும். ஆடலும் பாடலும் உற்சாகம் வெளிப்படுவாய். ஆடலும் பாடலும் ஆனந்தத்தை சாதிக்கும். செயலை சாதிக்கின்ற திறன் அவற்றுக்கு இல்லை. அறிவை பற்றி சொல்றார். அறிவு தீட்சண்யம். அறிவு பெற்றவன் ஞானி. முதல்ல உழைப்பு சொல்லிட்டு இப்ப அறிவு கூறார். ஞானி ரிஷி. அறிவு தவத்தை சாதிக்கும். பவதி பிச்சாந்தியாகி ஆக்கும். பவதி பிச்சாந்தியாகி ஆக்கும். அறிவு சோறுபோட. பவதி பிச்சாந்தி ஆகிக்கும்னா என்ன? பிச்சையருக்கும் வைக்கும். அறிவு சோறு போடாது. 3 நாளைக்கு மேல் அரிசியும் பெறக்கூடாது என்று கட்டளை இடும். அறிவு பிராமணனுக்கும், உற்சாகம் சத்திரியனுக்கும், உழைப்பு சூத்திரனுக்கும் உரியது. அறிவு உற்சாகம் உழைப்பு சொல்லி பிராமணன் சத்திரியன் சூத்திரனை சொல்றார். அனைத்தும் சேர்ந்து இணைந்து மனிதன் எழுகின்றான். அவன் சாதிக்காதது இல்லை. இதை சாதித்தது யார் என்று பார்க்கணுமானால் இதை சாதித்தது நம்முடைய நாட்டு தந்தை மகாத்மா காந்தி தான். மகாத்மா காந்தி என்ன பண்றாரு? சத்தியாகிரகத்தையும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் எப்படி பயன்படுத்தினால் வெள்ளையனை நம்ம நாட்டிலிருந்து வெளியேற்றலாம், நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும் என்ற அறிவு இருந்தது காந்திக்கு. அப்ப அவர் பிராமணனா செயல்பட்டார். அறிவால் செயல்படுகின்றார். தேசபக்தி என்ற உணர்வு அவருக்கு உற்சாகத்தை அளித்தது. ஒரு தேசபக்தி தான். அந்த உற்சாகத்தை சத்திரேன் என்ற முறையில் அந்த உற்சாகம் அவருக்கு இருந்தது. மக்களிடையே சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பி முழுவதுமாக உழைத்தார். பாத யாத்திரை மூலம் நாட்டு மக்களை சந்தித்தார். இரவு பகல் பாராமல் உழைப்பு 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 சூத்திரனாக மாறுகிறார். அப்போ உழைப்பு அறிவு உற்சாகம். மகாத்மா காந்தி சூத்திரனாகவும் சத்திரியனாகவும் பிராமணனாகவும் செயல்பட்டதுனால அவர் என்ன மேன்மை அடைந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். உலகமே அவரை பாராட்டுகிறது. அவர் சாதிக்காதது இல்லை. உழைப்பு முற்காலம், உற்சாகம் பிற்காலம், அறிவு தற்காலம், எதிர்காலம் அனைத்திற்கும் உரியது. உழைப்பு முற்காலம், உற்சாகம் தற்காலம், உற்சாகம் பிற்காலம், அறிவு தற்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் சேர்ந்தது. உழைப்பவன் இன்று இன்ஜினியர், அறிவுள்ளவன் பேராசிரியர். உற்சாகமானவன் அரசியல்வாதி, நாடகமேடை நடிப்பவன். மனிதன் வாழ்வில் அமைதியாக ஆனந்தமாக வாழ எண்ணம் சாதிக்க வேண்டும். எண்ணம் தான் சாதிக்கணும் மனிதனுக்கு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு. உழைப்பாளி பெறுகின்ற வெற்றி ஆனந்தம். ஆனந்தம் அறிவாக வளர்ந்து மிளிர்கிறது. உழைப்பின் அனுபவம் ஆனந்தத்தின் முதிர்ச்சி. அது அனுபவம் தருகின்ற அறிவு. அமைதியாகும் வாழ்க்கை. என்ஜினியருடைய அனுபவம் அறிவும் பெற்று முதலாளியாவது வாழ்வில் சாதனை. இளம் வயதில் உழைக்கலாம், வளரும் வயதில் ஆனந்தப்படலாம், நடு வயதில் அறிவு எழலாம், முதுமையில் அவை முழுமை பெறும். உழைப்பு சாதிக்கும் ஆனா அது சிறியது. உற்சாகம் சாதிக்கும் ஆனா அது பெரியதல்ல. அறிவும் சாதிக்கும் ஆனா அது முடிவானதல்ல. தனித்தனியா முடியாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். முடிவு முழுமை பெற அறிவு உழைப்பால் உற்சாகமாக செயல்பட வேண்டும். அறிவு உழைப்பால் உற்சாகமாக செயல்பட வேண்டும். ஒரு கம்பெனியில உழைப்பது தொழிலாளி, சூப்பர்வைசருக்கு உற்சாகம், மேனேஜருக்கு அறிவு, இதெல்லாம் சேர்ந்து முதலாளியில் சேருகிறது, பலனாக மாறுகிறது. இலட்சியவாதி அபூர்வம். அவன் இளைஞன், சிறுவனாக இருக்கும் பொழுது ஓடி ஆடி இலட்சியத்திற்காக உழைக்கின்றான். 10 வயது கூட ஆன பிறகு உற்சாகம் பொங்கி எழுகின்றது. ஓயாமல் லட்சியத்தை பற்றி பேசுகின்றான். 40 வயதில் அது அறிவாக மாறுகிறது. கட்டுரை எழுதுகின்றான், புத்தகம் வெளியிடுகின்றான். லட்சியம் வருமானம் தருவதில்லை. லட்சியம் தரலாம். என்ன தரும் என்றால் பிரபலம் தரும். லட்சியம் சேவை செய்ய உதவும். லட்சியம் பலனாக வெளிவர அவை அவன் வாழ்வில் இணைய வேண்டும். இது 3 இணைஞ்சாதான் லட்சியவாதியும் மேல சாதிக்கலாம் என்ற செய்தி சொல்றார். சமூகம் உழைப்பால் உருவாகிறது. சமூகம் எப்படி உருவாகிச்சு? உழைப்பால. குளம் வெட்டி, காடு மேடு திருத்தி, நிலம் பயிரிட்டு உழைப்பாளி சாதிக்கிறான். சாதிச்சதுக்கு பிறகு என்ன ஆகுது? பின்னால் வருபவன் முற்காலம் சொன்னோம். பின்னால் வருபவன் பிற்காலம் அவற்றை ஆனந்தமாக ஆடல் பாடலால் அனுபவிக்கின்றார். அறிவு வளர நாளாகும். உழைப்புக்குள்ள அர்த்தம் என்ன, யாரை நம்பலாம், எப்பொழுது எந்த காரியம் பலிக்கும், இந்த ஊரில் கோயில் கட்டலாமா, பள்ளிக்கூடமும் கட்ட முடியாதா, பெண்கள் பெருமை பெறுவது எப்படி, சிறுவர்கள் சிறு வயதில் எதை பெற வேண்டும், காலத்திற்கு உரியது எது, ஏன் காலம் முக்கியம், இந்த ஊரில் யாரெல்லாம் லட்சியவாதிகள், எப்பொழுது உற்சாராக இருக்க வேண்டும், கவலையற்று இருக்க முடியுமா, அதற்குரிய நேரம் எது, பணம் என்றால் என்ன, எது சாதனை, ஏன் குடும்பம் அவசியம் என்றெல்லாம் அறிவது புரிந்து கொள்வதுதான் அறிவு. இதுதான் உண்மையான அறிவு. அறிவு அற்புதமானது, அதிசயமானது, உற்சாகம் உயிர் ஊட்டுவது, உழைப்பு அடிப்படையானது, எல்லாத்துக்கும் அடிப்படை உழைப்பு தான். அறிவு அற்புதமானது, அதிசயமானது, உற்சாகம் உயிர் ஊட்டுவது, உழைப்பு அடிப்படையானது, அனைத்தும் சேர்ந்து தருவது வாழ்வு. வாழ்வு என்பது மனிதன் சாய்ப்பது என்று சொல்லி இந்த கட்டுரை நிறைவு செய்கிறார் குருநாதர் அப்பா அவர்கள். இந்த மகோன்னதமான உன்னதமான நாளில் அப்பா எழுதிய செய்திகள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அண்ணா அவர்களுக்கும், குருநாதர் அப்பா அவர்களுக்கும், பராசக்தி ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும், இந்த சொற்பை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமும் நன்றியினையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தர்.
இந்த ஸ்பீச்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா சென்டர் ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.